Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
ராமானுஜயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயான ஆத்யஸ்யன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமண சம்நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். புண்டலீக சாரீகா பக்தனாகி, பண்டரி சாரீகா க்ஷேத்ரநாகி, விட்டோபா சாரீகா தேவனாகி, துக்காராம் சாரீகா சத்குரு நாகி, புண்டலீக வாரதாஹரி வேதலாம் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நம்ம எல்லாருக்கும் அழகா ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. ஆண்டா சொல்லும்பொழுது சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றார். இந்த பூமியில வாழறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் வாழ்த்திருக்கு. இந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய ஒரு கிருபை. பல சந்தர்ப்பங்கள்ல இது ஆசீர்வாதமா சாபமா அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுறது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், சில விஷயங்கள், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா பண்ணக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசு விட்டு போயிடுறது, மனசுல ஒரு சஞ்சலம் வந்துடுறது. இல்லாட்டி நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் வாழ்க்கை நடக்கும்பொழுது என்னத்துக்கு வாழணும் இப்படி ஒரு கேள்வி வந்துடும். இந்த மாதிரி சிந்தனை வராம யாருமே வாழ முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்கேட்ஸா இருக்கட்டும், வீட்டு ரோட்ல யாராவது பிச்சைக்காரனா இருக்கட்டும், வாழ்க்கையில என்னைக்காக என்னத்துக்கு தான் வாழணும், செத்தா தேவலையேன்னு தோணாத ஒரு மனுஷன் பூமியில கிடையாது. அதனால நம்ம எல்லாரும் ஒரே கூட்டம் தான், சந்தேகமே வேண்டாம், பயப்படவே வேண்டாம், எல்லாரும் ஒரே குட்டையில ஊறின மட்டன்வா தெரியுமா, அந்த மாதிரிதான் நம்முடைய ஸ்திதி. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போகுது. ஆனா இந்த வாழ்க்கையில அற்புதம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, பாக்யம் இருக்கு, அனுகிரகம் இருக்குன்னு நமக்கு மகாத்மாக்கள் தான் புரிய வைக்கிறோம். பாண்டரங்க பக்த விஜயம் எடுத்துட்டே வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரண பக்தர்கள் தான். பெரிய ரிஷிகள், தேவர்கள், ஞானிகள்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய காய்கறிக்காரன், குப்பகக்காரன் இவாள்லாம் தான் பாண்டரங்க பக்தர்கள். அதெல்லாம் பாண்டரங்க பக்தர்கள்னா ஒரு ஏற்றம் உண்டாகிறதுன்னா, நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த வழியில் இருக்கிறவா தான் நிறைய பக்தர்கள். மகாத்மாக்கள் நமக்கு அழகா வழி காட்டுறா. நமக்கு என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? மனசு தான் பிரச்சனை. நமக்கு வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நமக்கு யாரும் பிரகல்லாதன மாதிரி டெய்லி விஷம் எல்லாம் யாருமே கொடுக்கல. நம்மெல்லாம் பாய்சன் விஷம் குடிக்கிறதெல்லாம் டிவியில பாத்திருப்பேள், சினிமாவில பாத்திருப்பேள், எங்கேயாவது விஷம் குடித்தார்கள்னு சொல்லி பேப்பர்ல படிச்சிருக்க. யாராவது விஷம் குடிச்சிருக்கேன்னு கை தூக்குங்க பாக்கலாம். யோசிச்சிருப்பேன், குடிச்சிருக்க மாட்டேன் நிச்சயமா. விஷம் குடிச்சா கசக்குமா சிதிக்குமா என்ன ஏதாகும்னா சொல்லவே முடியாது. நிறைய உண்டு அந்த அனுபவங்கள்லாம் நிச்சயமா நமக்கு கிடையவே கிடையாது. மகாத்மாக்களுடைய வாழ்க்கை, மகாத்மாக்களுடைய வார்த்தைகள் நம்மள மனசுல உற்சாகப்படுத்துறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படி பாத்துக்கலாம். மனசுல உற்சாகம் வந்தா நம்ம எதை வேணா ஜெயிச்சுடலாம். மனசுல உற்சாகம் உத்வேகம் இருந்தா என்ன வந்தாலும் சமாளிச்சிடணும். 5 வயசுல நம்மளும் பலூனுக்கு எழுதிருக்கோம். இப்ப பலூனுக்கு அழ மாட்டோம், சத்தியமா நிச்சயமா அழவே மாட்டோம். ஏன்னா அதுக்கு இக்கெல்லாம் போய் அழுவாளா? அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு வந்திருக்கு தெரியுமா நமக்கு, பக்குவம் வந்திருக்கும். நிஜமாவே இந்த பக்குவம் வரலன்னா தான் பயப்படணும். பாமா வாழ்க்கை மூளை இல்லைன்னு சொல்லிடுவோம். மூளை வளர்ச்சி இல்லை, பலூனுக்கு போய் 25 அழுதான் வச்சுக்கோங்களேன், உனக்கு எதாவது மென்டலி ப்ராப்ளம் அப்படின்னு. நீங்க எப்ப பலூனுக்கு அழலையோ அப்ப நீங்க மென்டலி ஸ்டேபிளா இருக்கேன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுது. அப்ப இந்த மனச உற்சாகமா உத்வேகத்தோட வச்சுட்டோம் அப்படின்னா போதும். இந்த மனசை வச்சுக்கிறதுக்கான வழிகளை தான் தெரிவா சொல்றோம். அதுலயும் கலியுகத்துல நாம ஜபம். நமக்கு வேற ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாம். நிறைய யோகாபியாசம் பண்ண வேண்டாம், வேதாபியாசம் பண்ண வேண்டாம். இந்த இமயமலையெல்லாம் போன வச்சுக்கோங்களேன், நிறைய சன்னியாசிகள்லாம் இருப்பா. நிறைய பேர் மௌனி சாமிலாம் உண்டு, நிறைய பேர் மௌனி சாதுலாம். அந்த கடுங்குளூர்ல வெறும் கோமணத்தை கட்டின்னு உடம்பு முழுக்க சாம்பளை பூசின்னு உட்காந்துருப்பான். பத்ரி எல்லாம் போனோம்னாலே அவ்வளவு சொற்ற போடுண்டு, காதுல பஞ்சர், இதுக்கு மேல அடைக்கிறது ஒண்ணுமே இருக்காது. மூக்குல 2 ஓட்டம் மட்டும்தான் வெள்ள இருக்கும், அங்க அடைக்க முடியாதுன்னு நினைச்ச மாட்டோம். இல்லாட்டி காது எல்லாத்தையும் அடைச்சிட்டு கம்ப்ளீட் பேக் பண்ணி இந்த எஸ்கிமோ மாதிரிதான் பத்ரி கேதார் எல்லாம் போகும். ஆனா அங்க பார்த்தோம்னா தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பா, யாருக்கிட்டையும் பேச மாட்டா. 6 மாசம் முழுக்க ஒரு 40-45 அடி பணி இருக்குமா பத்ரியில. அங்க இருக்கவாள்லாம் சொன்னா அதுலயும் அங்க வாழறவாள்லாம் உண்டு. நம்ம எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கலியுகம் ரொம்ப சுகமான யுகம். பெரியவாள்னா சொல்றா கலி சாது, கலி மோசமே கிடையாது, கலி ரொம்ப சாது, நம்மளை விட சாது. நம்ம எல்லாம் சாதுவே கிடையாது. என்ன நம்ம எல்லாம் அப்ராணின்னு சொல்லவே கூடாது, நம்ம எல்லாம் பெரும்பிராணி. அப்ராணினா பாவம், ஐயோ அவா பாவம் அப்ராணி. நம்மளெல்லாம் பார்த்து அப்ராணின்னு நம்மளெல்லாம் ஒருத்தரும் சொல்ல மாட்டோம், நம்மளாம் பெரும் பிராணிகள். இந்த கலியுகத்துல எந்த சிரமமும் படாதபடியான ஒரு உபாயம் நாம ஜபம். எப்ப வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எந்த நிலைமையில வேணாலும் சொல்லலாம். ஒரு தீட்டு கிடையாது, ஒரு நியமம் கிடையாது, ஒரு அனுஷ்டானம் கிடையாது. நம்மள மாதிரி சோம்பேறி கூட்டத்துக்கு இதுதான் வழி. டெய்லி 3 மணிக்கு எழுந்து 3 மணி நேரம் பூஜை பண்ணணும்னு சொல்லணும் வச்சுக்கோங்களேன், ஃபுல் டே டென்ஷனாவே இருப்பா. நாளைக்கு அதாவது 3 மணிக்கு எழுந்துக்கணும் பூஜை, அவ்வளவுதான். இந்த பூஜை பண்ற முகத்துல சந்தோஷம் இருக்கா பாருங்க. ஆத்மானிக்கு ஏதாவது ஹோமம் இருக்கட்டும், 2-4 நாள் தூங்க மாட்டா. அதுக்கப்புறம் 4 நாள் புலம்பின்னு இருப்பா, அப்புறம் 4 நாள் தூங்கிட்டு இருப்பா. என்னடா அண்ணா ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுந்துக்கிறது இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம்? அப்ப நம்முடைய சரீரத்தினுடைய ஸ்திதி இவ்வளவுதான், நம்ம மனசினுடைய ஸ்திதி இவ்வளவுதான். அதனாலே தான் கலியுகத்துல விசேஷமா நாம சங்கீர்த்தனம்ன்ற ஒரு தர்மத்தை எல்லா பிரிவாலும் ஒத்துணுட்டா, எல்லா சம்பிரதாயத்துக்காரனும் ஒத்துணுட்டா. ராமானுஜர், சங்கரர், சைத்தன்ய மகாபிரபு, சந்துக்காராம், நாமதேவர், ஞானேஸ்வரர் எல்லாரும் ஒத்துண்ட ஒண்ணு நாமஜபம். ஞானேஸ்வரருக்கெல்லாம் நாமஜபம் ஜபிக்கணும்னு அவசியமே கிடையாது, ஞானத்துக்கே ஈஸ்வரன், ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம். சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம், ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம். இவாள்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா அவர்களே நாமஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு சார். நாமதேவர் துக்காரம்லாம் நாமஜபம் பண்ணி ஆடி பாடினார்கள் அப்படின்னு அவ சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அப்ப இந்த நாம ஜபம் அப்படின்றதுதான் நமக்கான வழி, நமக்கான வழி. இப்ப எல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த ஜிபிஎஸ் மொபைல்ல ஜிபிஎஸ் போட வழி காட்டிடும், டேக் லெப்ட், டேக் ரைட், கோ ஸ்ட்ரைட், 800 மீட்டர்ஸ் யுவர் டெஸ்டினேஷன் அரைவ்டு. இவ்வளவு தூரம் சொன்னா தான் நம்ம ஒழுங்கா இருக்கும், இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கணும். ஆனா நம்ம இஷ்டத்துக்கு சொல்லணும், அது ஒண்ணு இருக்கணும், அவாஷத்துக்கு சொன்னா கேட்க மாட்டோம். இது கலியுக தர்மம். அதனால இந்த நாமஜபம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கையில் இப்படி போ அப்படி போ, இங்க போகாதே, இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணு, எல்லாம் சொல்லி கொடுத்து. ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறோம். அதனாலதான் குலசேகர ஆழ்வார்ல முகுந்த மாலால புலம்பர ஆச்சரியமா ஜோர் அசிவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. கிருஷ்ணா முகுந்தா, என்னை விடாம எப்பொழுதும் நாமம் ஜபிக்க வச்சுடுப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். முதல் பிரார்த்தனை இதான் முகுந்த மாலால, திரும்ப 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 என நாமஜபம் பண்ணவை, நாமஜபம் பண்ணவை, நாமஜபம் பண்ணவை அப்படின்னா சொல்றார். வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஷ்டித் அஹோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம். அச்சோ பகவன் நாமத்தை சொல்றதுக்கான ஸ்ரீகிருஷ்ணநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீராம பத்ராட்ச எல்லாம் சொல்ல வருதோன்னு, இவ்வளவும் சொல்ல வரக்கூடிய சாமர்த்தியம் இருந்தும் இந்த ஜனங்கள் சொல்ல மாட்டேங்கிறாளே. வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஷ்டித் அஹோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம். இந்த ஜனங்களுக்கு நிறைய விஷயங்களை புலம்புறதுக்கு சமயம் இருக்கு, நாமஜபம் சொல்றதுக்கு சமயம் இல்லைன்றாள். இதான் ஆழ்வார் கேட்கிறார். இப்ப காசாலேன்னு ஒண்ணு வேண்டாம், யாரும் உங்களை கூப்பிட்டு பக்கத்தை உட்காரச்சு நீங்க வாழ்க்கையில பண்ண கஷ்டத்தை பட்ட கஷ்டத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டா போதும், அவ டயர்டாய் செத்தே போயிடுவா. அப்படி புலம்புவோம். உங்க சின்ன வயசுல மாங்காய் திருடுறதுக்கு அம்மா அடிச்ச அடியில ஆரம்பிச்சு, வாத்தியார் நீங்க பண்ண தப்புக்கு காசை விட்டு வெளியில நின்று சொன்னதுல இருந்து இப்ப பசங்க உங்களை மரியாதை கொடுக்கலன்ற வரைக்கும் புலம்பி தள்ளுவேன். இதை ஒரு தடவை கூட கிருஷ்ணா ராமா கோவிந்தா வரவே வராது. இந்த மாதிரி காத்தால இருந்து அகண்டம் எங்க காத்துல யாராவது அகண்ட நாமஜபம் காத்தால 9 மணிக்குண்ணா அப்படியா சரி வரேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 9 to 10 கேட்டா அரை மணி நேரம் கூட்டத்துக்காக இப்ப தலையை காட்டிட்டு வருவோம் அப்படின்னு அதுல போனோடனே அதான் முதல்ல காஃபி டீ இதெல்லாம் வேற கொடுத்துருவாள். அதுலயே பெரிய உபச்சாரத்தை 10 நிமிஷம் போயிடும். அப்புறம் கிளம்புறோன்னு ஏன் கிளம்புறாள், இருக்கப்படாத மத்தியானம் சாப்பாடு உண்டுவா. அப்புறம் அதுல ஒரு அரை மணி நேரம் கடைசியிலேயே 1 மணி நேரம் போயிடும். அதுல பக்கத்துல எல்லாம் பார்த்து சிரிச்சு 1 மணி நேரம் அகண்டத்துல நமக்கு அவ்வளவுதான் சொந்தம் இருக்க மாட்டேங்கிறது. ஆனா 10 மணி நேரம் நம்மள புலம்பம் வைக்க முடியாது. அதான் ஆழ்வார் சொல்றார், அஹோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம், நீ புலம்புறையே புலம்ப முடியறதே, உன்னுடைய வார்த்தைகள் ரொம்ப வசதி. நீ புலம்பினா நாமத்தை புலம்பு, அதா பகவான் கேட்பான், ஹரி கேட்பான், இந்த பிரச்சனைகள்லாம் தீரும், இதை விட்டுட்டு நீ அனாவசியமா புலம்பின் இருக்காதே அப்படின்னு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் ரொம்ப அழகா சொல்றார் ஆதிசங்கர பகவத் பாதர். ஐயோ கோவிந்தனை பஜனை பண்ணே, கோவிந்தான்றது சுலபமா இருக்கே, இதை விட்டுட்டு ஒரு வியாக்கரணத்தெல்லாம் நீ வந்து ஜபிக்க வேண்டாமே. நகி நகி ரக்ஷதி துக்கரணே, உனக்கு என்ன தெரிய போறது, இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறாய் அப்படின்னு. கோவிந்தான்னு வருதா அது போதுமே, அஜாமில நாராயணான்னு கத்தினானே அது போதுமே. பாகவதம் முழுக்க நாம சங்கீர்த்தன மகிமையதானே பேசுறது, எல்லா கதையும் கேட்டுட்டு வந்து புலம்பிட்டு இருப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயேன்னு புலம்ப வரமாட்டேங்கிறது, மத்தெல்லாம் புலம்புறோம். அதனால ஆழ்வார் சொல்றார், நிறைய நாமஜபம் பண்ணு, ஆடிப்பாடி பஜனை பண்ணு. ஆழ்வார் சொல்றார், ஆடிப்பாடு கை நன்னா இருக்கணும், கால் நன்னா இருக்கணும், வாய் நன்னா இருக்கணும், ஆடுறதுக்கு உடம்பு ரெடியா இருக்கணும், ஆடு நன்னா கோவிந்த வசனைய பண்ணிண்டு ஜோரா ஆடு. எதை பத்தியும் கவலைப்படாதே, யார பத்தியும் கவலைப்படாதே, எப்ப வந்தாலும் பஜனை பண்ணு, எந்த நேரத்துல வந்தாலும் பஜனை பண்ணு. இந்த பண்டரிபுரம் பிருந்தாவனத்துல எவ்வளவு அழகா ஆடி பாடுற, வெக்கத்தை விட்டுண்டு ஜம்மனு எவ்வளவு அழகா, எப்படி வெக்கத்தை விட்டு ஆடி பாடணும்னு நம்ம ஊர்ல அந்த கர்ப்பாலாம் ஆடுங்க பாருங்க, இந்த நவராத்திரிக்கெல்லாம் ஒரு ஆட்டம் ஆடுவா பாருங்க, என் ரோடா தெருவா யார் பாக்குறா ஒன்னும் கவலையப்பட மாட்டா, அவ பாட்டுக்கு ஆடுறா. அது இப்பெல்லாம் வந்து இந்த ஜான்வாசம் நம்ம மனுஷால அந்த வடக்கத்திக்கார மாதிரி ஆடிண்டே வரா பாருங்க, 60 வயசு தாத்தாலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் அப்படி ஜம்முன்னு ஆடிண்டு வைக்கப்படாம ஜான்வாசத்து என்னடான்னா மாப்பிள்ள பொண்ணுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆடுறேன், அது சரி தப்புனா நான் சொல்ல வரல, அப்ப வெக்கம் விட்டு போகிறதோன்னு எல்லாரும் ஆடுறேன், நானும் ஆடுறேன், ஏதோ ஒரு ஜாலி தானே. ஆழ்வார் சொல்ல இதை விட பெரிய ஜாலி பகவன் நாமத்தை சொல்லி ஆடுறது, உனக்கு இதையே வெக்கத்தை விட்டுட்டு இவா முன்னாடி ஜாலியா தெருவில் ஆட முடியும், இதுலயே உனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகிறது அப்படின்னா பகவன் நாமத்தை சொல்லி ஆடினா இன்னும் ரிலாக்ஸ் ஆகுமேன்ற ஒரு ஆழ்வார். எத்தனை பேர் ஐடி கம்பெனி பத்தி தெரியும் தெரியாது, சில ஐடி கம்பெனி எல்லாம் காத்தால போனோடனே டெய்லி ஒரு பாட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடுவா, இப்ப அது ருட்டீன். அப்பதான் அவன் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, அதுக்கப்புறம் ஜாலியா உட்காந்து வேலை பண்ணுவான். திரும்பி எப்பயா ரொம்ப இல்ல ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரே டென்ஷன் உண்டு இல்ல ஐடில, திடீர்னு யாரோ ஒருத்தர் ஆட ஆரம்பிப்பான், உடனே எல்லா சேமி கிட்டுக்கிட்டு ஆடிட்டு நிறைய உண்டு. அப்ப அந்த ஆட்டம் பாட்டம்ன்றது மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி காலகட்டத்தை நிறைய சயின்டிபிக்கா லாஜிக்கலா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கூட பாருங்க, எல்லாம் அந்த ஆட்டம் பாட்டம் தான் எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பேரெல்லாம் வேற உண்டு, இப்படி ஆடுங்க இப்படி ஆடுங்க, ஒன் டூ ஃப்ரண்ட் பேக் இப்படிலாம் ஆடுங்க. அதாவது இதெல்லாமே இருக்கு. ஆழ்வார் சொல்றார், இதுவே இவ்வளவு சுகம்னா நீ நாமத்தை சொல்லிட்டு சுவாமி நினைச்சுட்டு ஆடினேன்னா பல விஷயங்கள் உங்களோட பைத்தியகார்த்தனம்ன்ற. இன்னைக்கு எல்லாம் அதான் திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கோம். சம்பிரதாய பஜனையில தீப பிரதட்சணம் ஒண்ணு உண்டு, அழகா ஆடிடுவா தீபத்துக்கு முன்னாடி, தீபத்துல பெருமாள் பகவான் ஆவாகனம் பண்ணி ஆடுவா. அதே சினிமா போட்டு பாட்டு பாட்டு வேறதான் சுத்தி ஆடினா வேற விஷயம், அவ்வளவுதான். பெருசா ஆடுறது பாடுறது ஒண்ணும் மாறவே இல்லை. இது பகவத் சம்பந்தமாக, ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் பகவத் விஷயம், பகவன் நாமம்ன்றது ஒரு பாசிட்டிவ் சவுண்ட், அது நமக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அந்த வார்த்தைகள்ல விரசம் கிடையாது, விகல்பம் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது, உள்ளர்த்தம் ஒண்ணு வெளியர்த்தம் ஒண்ணு வஞ்சக புகழ்ச்சி கிடையாது. இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஏதான ஒரு தப்பான அர்த்தத்தோட ஒரு வார்த்தை உண்டா? ஒரே வார்த்தைக்கு சங்கரர் ஒரு விதமா அர்த்தம் சொல்றார், பராசர பட்டர் ஒரு விதமா அர்த்தம் சொல்றார், மத்வர் ஒரு விதமா அர்த்தம் சொல்றாங்க, எல்லாமே வசதியான அர்த்தமா இருக்கு. இப்படி சொன்னா ஒரு அர்த்தம், அப்படி சொன்னா ஒரு அர்த்தம்னா கூட அதுல ஒரு அழகு தான் இருக்கு, நளினம் தான் இருக்கு. அந்த மாதிரி பகவன் நாம சங்கீர்த்தனம் இது ஒரு பெரிய தனம் கிடைச்சிருக்கு. அதுவும் இப்ப உடம்பு நடக்கிறது, சொன்னா ஓரளவுக்காவது கேட்கறது, இப்பயே ஆடிடும். ஒரு சிதிக்கு அப்புறம் கை தானா ஆடிண்டே இருக்கும், இப்படி தலை தனியா ஆடு, இந்த பார்க்கின்சன் எல்லாம் வந்துட்டு கை இப்படி ஆடிட்டு இருக்கும், ஒரு சிதி தனியா கழுத்து இப்படி ஆடிண்டே இருக்கும், உடம்பு தனியா ஆடும். ஆழ்வார் சொல்ல அந்த ஆட்டத்துக்கு முன்னாடி இப்ப ஆடிடும், அந்த ஆட்டம் ஆடிடும் அப்படின்னு. இது போல ஒரு பாக்கியம் கிடைக்காது. எப்படி இருந்தாலும் கடைசியில் அந்த சரீரத்தை எரிக்க போறோம். எவ்வளவு நன்னா குளிப்பாட்டி சந்தனத்தை போட்டு பூசி மொழிகி தங்கபஸ்மமா சாப்பிட்டு டயட்ல இருந்து சிக்ஸ் பேக்ஸோட இருந்தாலும் கடைசியில ஒரு பிடி சாம்பல் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு உடம்பு பெருத்து பாக்கிறதுக்கே ஒரு பயங்கரமா இருந்தாலும் கடைசியில ஒரு பிடி சாம்பல், மிஸ் யூனிவர்ஸா இருந்தாலும் ஒரு பிடி சாம்பல் தான், பாக்கிறதுக்கே கோரமா இருந்தாலும் ஒரு பிடி சாம்பல் தான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் ஒரு பிடி சாம்பல். அதுக்காக தான் விபூதியே இட்டுக்கிறது. விபூதி இட்டுக்கிறது இருக்கிறான்னா இந்த சாம்பல், ஒரு காலத்துல நீயும் இப்படி சாம்பலா போறாய், அவ்வளவுதான் உன் சிதியும் ஒரு பிடி சாம்பல். நீ எவ்வளவு ஆடினாலும் எவ்வளவு வசதியா கொண்டாடினாலும் உலகமே உன்ன தலைக்கு மேல வச்சாலும் கடைசியில இவ்வளவுதான், இவ்வளவுதான். அட்லீஸ்ட் அந்த சாம்பலா எடுத்து இட்டுக்கிறா, நம்மள இட்டுக்க விட மாட்டான், கொண்டு கரைச்சுடுவா, கொண்டு போய் முதல்ல கரைச்சுடு அப்படின்ற இல்லையா, முதல்ல கரைச்சுட்டா பாடான்னு ஒரு திருப்தி, இவ்வளவுதான். நம்மளுடைய மிச்ச மீதி கூட வச்சுக்க மாட்டான். என்ன அவங்க படுத்த படிக்கலாம் ஆயிட்டம்னா பெட் துணி வரைக்கும் முதல்ல அப்பாடா இன்னைக்குதான் வீட்டை ஒழிச்சேன்னு சந்தோஷப்படுவான். இது லோகத்தினுடைய யதார்த்தம். அதனால அந்த காலம் அடைவதன் முன்னம் சுவாமியுடைய நாமத்தை சொல்லி ஆடி பாடணும். பாடி பாடிட்டு இருந்தா அப்ப வாழ்க்கைய யார் பாத்துப்பா? பகவான் பாத்துப்பா. நீங்க பாத்துக்கவே வேண்டாம், நீங்க பாத்துட்டு தான் பிரச்சனையா இருக்கு. பல விஷயங்கள்ல நம்ம மூக்க நுழைச்சு தான் கெடுத்தோம். ராத்திரி வாழ்க்கை ஒழுங்கா போயிட்டு இருக்கேன் தெரியுமா, தூங்கிடணும். நீங்க எப்பெல்லாம் தூங்குறாளோ அப்பெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கிளீனா போயிட்டு, நல்லா கவனிச்சு பாருங்க. ராத்திரி வாழ்க்கையில் ஒரு டென்ஷன் கிடையாது, பாட்டுக்கு சமத்தா போயிட்டு இருக்கு. ராத்திரி திடீர்னு முழிப்பு வந்துடும், ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ, ரொம்ப துக்கமா இருக்கும், தூக்கம் வரமாட்டேங்கிறதுன்னு என்ன பண்றதுனே தெரியாது, பொழுதே போகல நினைப்பேன். அப்ப வாழ்க்கை எவ்வளவு சமத்தா போயிட்டு இருக்கு பாருங்க. காத்தால ஆயிடுச்சு, நீங்க முழிச்சு ஆச்சுனா எப்ப புத்திய வேலை பண்ண ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு பிரச்சனை ஆயிடும். புத்துவா இருங்க. கொஞ்சம் பக்தி எதுக்குன்னா புத்துவா ஆகிறதுக்கு தான். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையும். ஆண்டால் தெளிவா சொல்றான், புத்திசாலி இல்லே நான் புத்து, நான் புத்து அப்படின்னு. இந்த நாமஜபம் எதுக்குன்னா நம்ம பாட்டுக்கு புத்து மாதிரி ஆடணும் பாடணும். அப்ப நம்ம வாழ்க்கைய சுவாமி பார்த்துப்பார். கோபிகைகள்லாம் கிருஷ்ணனோட ஆட பாட வந்துட்டா, பகவான் வேணுகானம் பண்ண எல்லாரும் வந்துட்ட. தாசாமாவிரபூத் சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக சீதாம் பரதர சக்வி சாட்சாத் மன்மத மன்மத. இவன் நன்னா பாடினவனே பகவான் ஆவிர் பவிச்சுடுறான். கோபிகா கீதம் பாடினவன பகவான் ஆவிர் பவிச்சுடுறான். ஆவிர் பவிச்சு அவளோட ஆட ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனா ஆவிர் பவிக்கிறான். அதே சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு கோபி வேஷம் போட்டு அவ கிரகத்துல போய் அவ விட்ட கர்மாவை சுவாமி பண்றான். யோகக்ஷேமம் வகாமியகம் ஆத்த நம்ம ஆத்த ஸ்ரீகளை சொல்லுவாங்க. இந்த வீட்டுல எவ்வளவுதான் பாத்திரம் தேய்க்கிறது, ஒழிச்சு ஒழிச்சு என் கையெல்லாம் டயர்ட் ஆயாச்சு, நானும் காத்தாலே இந்த பாத்திரம் ஒழிச்சு போட்டுட்டே இருக்கேன், அது பாட்டு விழுந்துட்டே இருக்கு. இத்தனை அவாதான் சமைக்கிறா, அவ கிச்சனுக்குள்ள யாரும் வர முடியாது. என்ன அக்கா தங்கியோ அண்ணா ஒருத்தரும் அந்த கிச்சன்ல மட்டும் நுழைஞ்சு விட்டான்னா அவளுக்கும் கஷ்டம், அடுத்த வாளுக்கும் கஷ்டம். அப்படியே நுழைஞ்சாலும் அவ சொல்றபடி கேட்டா சேஃப் நமக்கு. இதுக்கே அவ்வளவு புலம்பு புலம்புவா. ஆனா இத்தனை வேலைகளையும் புலம்பாம கோபிகைகளுக்காக கண்ணன் பண்ணிருக்கு. அவாத்து பாத்திரத்தை ஒழிச்சு தொடச்சு எச்சபரட்டி எல்லா வேலையும், கோபிகள் என்னென்ன வேலையை எங்கெங்க விட்டுட்டு வந்தாலும் அந்தந்த வேலைகளை கண்ணன் பண்ணா. ஏண்டா இவா இவன் நாமத்தை பாடி இவன் கூட ஆடின் இருக்காளாம். அப்ப அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க பாடி ஆடினா உங்க காரியத்தை எது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுன்னு ஆடப்போ காலங்காத்தால எழுந்து சாதம் வச்சு ரசம் வச்சு சப்பாத்தி கட்டி பாஜி பண்ணி இதுங்களை பேக் பண்ணி வெளில அனுப்பி திருப்பி சாயங்காலம் வந்து புருஷாலும் அப்பா அடா சனி ஞாயிறு வருதுன்னு ஸ்ரீகா ஐயோ சனி ஞாயிறு வருதுன்னு ஏன் எல்லாம் ஒன்னா இருந்து உசுர வாங்கும். மத்த நாள்னா காத்தால சப்பாத்தி மத்தியானம் இவ்வளவுதான் ராத்திரி இவ்வளவுதான் ஒரு பேக் பண்ணி செட்ரைட்டா போயிட்டு இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுத்துனாதான் டென்ஷனே. ஒன்னு இப்படி கேட்கும், ஒன்னு அப்படி கேட்கும், ஒன்னு வெளில போறேன்னு, ஒன்னு போக மாட்டேன்னு குழந்தை பெருசா எடுத்து நான் சொல்லவும் சொல்ல கிளம்பும் போதுதான் சொல்லும் எல்லாம் பண்ணி குழந்தை சாப்பிட இல்லாம நீங்க ஃப்ரெண்டோட பாட்டி நான் கிளம்பிட்டேன் வேண்டாம் காத்தால சொல்லி சொல்லணும்னு நினைச்சேன்னா மறந்து போயிட்டேன். சி பை அவ்வளவு அதுக்கு நம்ம சொல்றது கேட்கறதுக்கோ ரிப்ளை கொடுக்கறதுக்கோ அம்மா கஷ்டப்பட்டாலே அவா காரியம் அவளுக்கு முக்கியம். ஆழ்வார் சொன்னார், உன் காரியம் நாமஜபம் பண்றது, அவனை அனுபவிக்கிறது. இந்த ஆனந்தத்தை நீ யாருக்காகவும் விட்டுடாது, இது உன்னுடைய ஆனந்தம். இவ பசிச்சா நமக்காக நம்ம தானே சாப்பிடணும், நமக்கு கலப்பா இருந்தா நம்ம தானே தூங்கணும், நமக்கு வியாதி வந்தா நம்ம தானே மருந்து சாப்பிடணும். அது போல இந்த சம்சார வியாதியிலேருந்து மீள்றதுக்கு நமக்கு நாம தான் நாமஜபம் பண்ணணும். இதுதான் அதனால ஆழ்வார் சொல்ல நன்னா நாமஜபம் பண்ணு, நன்னா ஆடி பாடு. சமைக்கும் போது ஆடிண்டே பண்ணி பாருங்க. கோபிகள்லாம் அதான் பண்ணுவா. கோபிகள்லாம் அவ பாட்டுக்கு எப்படி ஆடுவா, ரெண்டு பாதத்தை எப்படி தட்டுவா, கிருஷ்ணா முகுந்தா முராரே அப்படின்னுவா. நிறைய பாக்கலாம். இந்த கோபிகைகள்லாம் கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு இடம்பெயர்ந்து போறா இல்லையா, கோகுலத்தை விட்டுட்டு பிருந்தாவனம் போறா. எல்லாரும் வண்டியில உட்காந்துட்டு கிருஷ்ணகானம் பாடிட்டு போயிட்டு இருக்கா. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த வீட்டுல அந்த வீட்டுக்கு போறாங்க, பக்கத்துல பால் காரணம் கிடைப்பானான்னு தெரியல, இந்த வாசல் எத்தனை மணி கதவு திறப்பான்னு தெரியல, தண்ணி எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல அப்படின்னு. இவ புதுசா இவ பழகின பல வருஷங்கள் பழகின ஒரு கோகுலம். இந்த ஒரே ஒரு குட்டி கிச்சா பயலுக்காக ஊரை மாத்திட்டு போறா. அங்க போனா எப்படி சௌகரியமா இருக்கும், அங்கே நதிக்கள் எவ்வளவு தூரம் இருக்கும், தண்ணி எவ்வளவு எடுப்போம், ஒரு யோசனையும் இல்லையா. ஒரே சிந்தனை கிருஷ்ண வேணுகானம் கிருஷ்ணகானம் கிருஷ்ண லீலா. நம்ம நம்ம எதுக்கெல்லாம் புலம்புறோமோ அதெல்லாம் கோபிகள் அனுபவிச்சா. சரி இங்க போனா கிச்சா என்ன லீல பண்றான், அங்க மரத்தெல்லாம் தள்ளி விட்டான், கண்ணுக்குட்டி காதல் எல்லாம் கட்டிரும்ப விட்டான், இந்த பிருந்தாவனத்தை என்ன பண்ண போறான் தெரியலையே அவளுக்கு. இதுதான் சிந்தனை. அப்ப கிருஷ்ண சிந்தனை பகவான் அதானே சொல்ல, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாமி அகம். நான் நடத்துறேன், நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு அழகா சொல்றான். கோபிகள் அப்படியே நம்புற, அவாத்திலயும் கல்யாணம் ஆகிறது, அவாத்திலயும் குழந்தை பிறக்கிறது லேட் ஆகிறது, அவாத்துல குழந்தைகளும் உடம்பு சரியில்லாம போகிறது. ஆனா அது எங்கேயாவது கோபிகள் பேசுறாளா கவனிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப புலம்பல்னாலே கிருஷ்ண புலம்பல் ஒண்ணுதான். அப்ப அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுடைய எல்லா வாழ்க்கையும் வாழ்க்கையுடைய எல்லா விஷயத்தையும் கண்ணன் பார்த்துட்டான். நம்ம புலம்புறதுனால இல்ல, அவன் நாமத்தை சொன்னா அவன் பார்த்துப்பான். இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அவனை நினைச்சுண்டு அவன் நாமத்தை சொல்லிட்டு அவனுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கைய கண்ணன் பார்த்துப்பான். அந்த கேரண்டி கொடுக்கிறான். அதனாலதான் ஆழ்வார் பஜனை பண்ணுங்கோ ஆடி பாடுங்கோ. இது என்ன ஆச்சரியம்னா, நம்ம ஆழ்வார் எழுந்து ஆடி பாடினவரே கிடையாது, புளியமர பொந்துல உக்காந்தவர் தான். பிறந்த 12வது நாள் உக்காந்தவர் பரமபதிக்கிற வரைக்கும் அப்படியே பொசிஷன் கூட மாத்தல, பொசிஷன் கூட மாத்தவே இல்லை. அவர் மூர்ச்சையா விழும்பொழுது கூட அந்த புளியமர பொந்தில் அப்படியே சாஞ்சிடுவார். அவ்வளவுதான், ஞான முத்திரை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேதான் பாசுரம் சொன்னார். உடம்பு கொஞ்சம் கூட அசக்கல ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவர் சொல்ல ஆடி பாடுங்கோ, பேர்பட்ட பாக்யம் இது தெரியுமா, இத போய் இழக்கலாமா, இத போய் விட்டுடலாமான்றார். சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் சன்னியாசி ஆன பிறகும் ஆடி பாடுறார். காசியில் எல்லாரும் சொல்றார், இல்லையா நீ எல்லாம் சன்னியாசி ஆடி பாடுறியே அப்படின்னு. சைத்தன்யர் சொல்றார், சன்னியாசி ஆர்க்கணும் சந்தோஷமா ஆடுறேன்னு. அவர் சொன்னார், சன்யாசம் தர்மம் ஃபாலோ பண்றது. பகவான் நாமத்துக்கு என்ன சன்னியாசி, சம்சாரி, ஆண் பெண், குழந்தை, படிச்சவா படிக்காதவா, பணக்காரா ஏழை, இலங்கை வித்தியாசம் வந்ததுன்னு கேட்கிறார். இந்த ஆஷாட சுக்ல ஏகாத சிக்கிந்த வாரிகாரா போறோம், வார்க்கரிக்காரா, பணக்காரா ஏழை எல்லாரும் தானே போறா, எல்லாரும் ஆடி பாடிந்து. அப்ப அந்த ஆட்டம் பாட்டம் பகவன் நாம சங்கீர்த்தனம், கண்ணனையும் ஆடிருக்கான் அப்படின்னு பாகவத்ல காண கிடைக்கிறது ஒண்ணு. அதனால ஆடணும் பாடணும் நம்மாழ், அதுதான் ரொம்ப அழகா ஒரு 10 பாசுரங்கள்ல சொல்றாரு எப்படி ஆடி பாடி அனுபவிக்கணும் அப்படின்னு. ஏற்கனவே நேற்று 8 பாசுரம் முடிச்சுட்டேன், இருந்தாலும் 8வது பாசுரத்தை ஆரம்பிக்கணும். நீங்க முடிச்சுட்டு ரீகேப் சொல்லிடுங்க. வார்ப்புணல், வார்ப்புணல் அந்தன் அருவி வட திருவேங்கடத்தி அந்த 8வது பாசுரம். பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூட ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே. ரொம்ப அழகா நம்மாழ்வார் அனுபவிச்சு ஜோரா சொல்றார். ஆச்சரியமானவன் எம்பெருமான் யாரான வட திருவேங்கடத்தான், திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன். இப்பயும் பார்க்கலாம் திருப்பதியில உற்சவம்னா நிறைய பேர் கூட்டம் கூட்டமா ஆடி ஆடி முன்னாடி போயிட்டே இருப்பான். அலையப்ப சுவாமி அவ்வளவு என்ஜாய் பண்ணுவார். எந்த கோவில்லையும் நீங்க நம்ம வைஷ்ணவ சித்தாந்த கோவில்கள்ல பெருமாள் முன்னாடி பெருசா ஆடி போடி பாடிந்து போகிறத நீ பெருசா பல இடங்கள்ல பார்க்கவே முடியாது. திருப்பதியில சர்வசாதாரணமா பார்க்கலாம், யாராவது கோஷ்டி கோஷ்டியா நின்று ஜோரா பாடுவா. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுன்னா ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வாருடைய வைகாசி விசாக உற்சவத்துல நவதிருப்பதி பெருமாள் வருவா, அங்க வாசல்ல ஆடி பாடிட்டு இருப்பா. பிராமணாலாம் கிடையாது, அப்ராம்னா தான். அழக ஆழ்வார் பாசங்களை ஆடுற மெட்டில் பாடி ஜோரா ஆடிட்டு இருப்பா. விடிய விடிய அப்படி பெருமாள் வர வரைக்கும் ஒரு இடத்துல நின்று ஆடிண்டே இருப்பா, பாடிண்டே இருப்பா, கவலையே பட மாட்டான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாக்கலாம், 5 கருட சேவையில சுத்தி சுத்தி ஆடிட்டு இருப்பா. முக்காவாசி வரவாள்லாம் தமிழ்காரளாக தெலுங்காரளா தான் இருப்பா, அவளுக்கு பெருசா தமிழே தெரியாது. ஆனா நம்ம நாச்சியார்னு ஓடி வந்துருவா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. 5 கருட சேவையில 90% கூட்டம் ஆந்திராவிலேருந்து தான், மீறி 10% தான் உள்ளூர்காரா வெளியூர்காரா தமிழ்நாடுகாரெல்லாம் சேர்த்து 90% ஆந்திராசனங்கள் தான். அவ ஆடி பாடுறத பார்க்கணும் அப்படி கை கொட்டி ஆடுவான். ஒரு தடவை நாங்கள்லாம் ஒரு தடவை பன்றிபுரம் போயிருந்தோம், எத்தனை பேர் ஞாபகம் தெரியல என் கூட வந்தவாளுக்கு. இந்த பன்றிபுரத்தோட எல்லையில ஆச்சரியமா அந்த ஆந்திராலேன்னு வந்த ஜனங்கள் எல்லாம் பாமர ஜனங்கள், பெருசா எழுத்து அவளுக்கு படிப்பறிவு கூட இருக்குமான்னு தெரியல. பன்றிபுரத்துக்கு அப்படி கூட்டம் கூட்டமா வந்திருக்கா யாத்திரை. பன்றிபுரம் எல்லைக்கு வந்துட்டோம்னு அவ ஆடி பாடுறான். ஆடி பாடினது இன்னும் என் கண்ணு அப்படி நிக்கிறது. அவளை பெருசா ராகம் தாளம் பல்லவி ஸ்ருதி ஒன்னும் தெரியாது. விட்டல 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 விட்டலன் அவாட்டுக்கு சுத்தி சுத்தி ஒரு ஆட்டம். அந்த தார் ரோட்ல அப்படி உருண்டு பிறண்டு பிரதட்சணம், விட்டல நரேஷன் வந்துட்டான் அப்படின்னு ஒரு குஷி அவளுக்கு. அதுவும் என்ன மத்தியானம் 12 மணி வெயில் தாரம் நடக்கிறதே கஷ்டம்னா அழகா உருண்டு பரண்டு ஒரு பஜனை. விட்டலனுடைய நாமஜபம் சொல்றதுக்கான பாக்யம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வட திருவேங்கடம், திருவேங்கடமலையில யாரா ஒருத்தர் பஜனை பாடி ஆடிண்டே இருப்பார்கள். இந்த நிறைய பாமர சின்னங்கள் மலை ஏறுவான், அந்த படி பேர் போட்டிருப்பார். இத்தனை 100 படி ஆச்சு, 200 படி ஆச்சு, நான் பாத்திருக்கேன் ஒரு தடவை. ஒவ்வொரு 100 படிக்கும் நின்று டான்ஸ் ஆடுவான். 100 படி ஏத்தி விட்டுட்டார் மலையப்பன் அப்படின்னு. கரெக்டா ஆடி ஆடி ஆடலாம், அடுத்த எப்படா அடுத்த 200 படி வரும் ஆடலாம். இந்த ஆடுற குஷியிலேயே 3000 படி ஏறிடுவா சர்வசாதாரணமா. ஏறி முடிச்சனு ஒரு ஆட்டம் ஆடுவா. அதாவது நம்ம வாழ்க்கைய சுலபமாக்கிக்கிறதுக்கான உபாயங்கள் இதெல்லாம். பாத்தியா டென்ஷனா எடுத்த உடனே ஜாலியா உட்காந்து நாமஜபம் பண்ணி ஆட ஆரம்பிக்கும். கூட இருக்க டென்ஷனா இருக்கும், அவளை கஷ்டப்பட்டு கத்தின்னு இருக்க நீ ஆடுறியா அப்படின்னு. 2 நாள் உங்களை கத்துவா, 3 நாள் அவளும் ஆட ஆரம்பிச்சிருவா, அவர் குடும்பமா ஆடிண்டே இருக்கும். தானாகவே டென்ஷன் குறைஞ்சிடும். எதிர்க்க இருக்க வார்த்தை விட்டு இந்த எமோஷன்ல போகும்பொழுதுதான் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. இதெல்லாம் எமோஷன் அங்கேயே அப்படியே அஸ்தியை கிடைக்கிற மாதிரி கரைச்சிடணும். கடன் நல்லா கைகொட்டி ஆடி பாட ஆரம்பிச்சேன்னா அப்படியே அந்த சிச்சுவேஷனே மாறி போயிடும். நான் சொல்றது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா ஹாஸ்யமா நடாது இப்படிலாம் பண்ணுவாளான்னு தோணும். இந்த பண்ணி பாருங்கோ வித்தியாசம் சத்தியமா தெரியும். நான் தூத்துக்குள்ள உபதேசம் உபன்யாசம் பண்ணும்போது சொன்னேன், ஆத்தான் டென்ஷன் இருக்கணும், உட்காந்து ஸ்ரீமதி ராமானுஜன் மகன் யாரோ ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி ராதேகிருஷ்ணா கிருஷ்ணாராதேன்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நான் சொல்லிட்டேன். அடுத்த நாள் ஒரு குழந்தை வந்தா, குருஜி நீங்க சொன்னது சத்தியம் அப்படின்னா என்னமா ஆச்சு அப்படின்னு, சின்ன குழந்தைதான், எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. சரி உனக்கு என்ன ஆச்சுன்னு, ரெண்டு பேரும் போக வந்தா என்னதான் அடிப்பா, அதோட கவலை அதுக்கு பாவம், அப்பா ஒரு அடி அடிப்பா அம்மா ஒரு அடி அடிப்பா. நேற்று நீங்க சொன்னது ஞாபகம் வந்து, நான் உடனே ராதேகிருஷ்ணா கிருஷ்ணாராதே நல்லா கத்தி கத்தி பஜனை பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல அப்பா வாய முடினார், அப்புறம் அம்மா வாய முடினார், அப்புறம் கொஞ்சம் கேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சா சண்டை அப்படியே நின்றுடுத்து குழந்தை. ஓன் கண்களில் கண்ணீர் வைய சத்தியம் குருஜி, நாமஜபம் பண்ணா மாறுறது இத்தோடு குழந்தை. அப்ப பிராக்டிக்கலா அது பண்ணிடுச்சு. நிஜமாகவே நான் சொல்றது எதுவுமே முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம், சரி நம்ம சண்டை போட்டது இவா கிட்டதான் முடிச்சாகணும் டெய்லி. இது சண்டை போடுறது அவா சரி நான் சரி நீ சரி இல்ல, இதுதான் நமக்கு சண்டை வேற பிரச்சனையே கிடையாது. ரெண்டு பேருமே தப்பு தான், அங்கதான் பிரச்சனையே. ஒருத்தர் சரியா இருந்தா பிரச்சனையே கிடையாது. அவாவா பிடிவாதத்தை உட்கார்ந்துருக்கும் அவ்வளவுதான். இந்த பிடிவாதத்தை விட முடியல. நாமஜபம் பண்ணோம்னா இந்த பிடிவாதம் தளர்ந்து போயிடும், மனசுல சமாதானம் உண்டாகிடும், நிறைய பிரச்சனைகள் அப்படியே சாந்தமா முடிச்சுடலாம். நம்ம வார்த்தைகள் விட 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 அந்த வார்த்தைகள் அப்படியே நிக்கிறது. சொன்ன வார்த்தை உங்களுக்கு எஜமான். நீங்க 20 வருஷம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அந்த வார்த்தை சாகர வரைக்கும் உங்களை குத்தி கொண்டுட்டே இருக்கும். வார்த்தை சொல்லாத வரைக்கும் யூ ஆர் சேஃப். வார்த்தை யாருக்கிட்டையாது அவன் ஒன்னும் சரியில்லை, நீங்க எதாவது சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவகிட்ட ரொம்ப அத்தியந்தமா வந்திருப்பா, ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப பிரீத்தியா இருப்பா. ஆனா நீங்க அவளை பத்தி யாருக்கிட்டயோ சொன்ன வார்த்தை சாகர வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்த அன்னைக்கு நீ சொன்ன இல்ல அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். சொன்ன வார்த்தை உங்களுக்கு எஜமான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் பெரியவா ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா வார்த்தை எழுதுவான். வார்த்தைகளுக்கு பலம் ஜாஸ்தி. பெருசா பேனர் போட்டு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம், மனசாட்சி போதுமே அந்த வார்த்தைக்கு. அதனால நிறைய நாமஜபம், அதனால நாமஜபம்ன்ற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலம் உண்டு. அதனால ஆழ்வார் சொல்றார், வார்ப்புணல் அந்தன் அருவி வட திருவேங்கடத்து எந்தை. நன்னான குளிர்ச்சி பொருந்தியதான அருவிகள் அங்கங்க 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 கொட்டிண்டு கிடக்கும்படியான வட திருவேங்கடத்து எந்தி, என்னுடைய தந்தை பேர் பல சொல்லி பிதற்றி. அவனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு இல்லையா, அதெல்லாம் சொல்லி பிதற்றுதல் அப்படின்னா புலம்புறது. எதையோ பெனாத்ரா அப்படின்னு ஒண்ணு தெரியுமா, அந்த மாதிரி நாமஜபம் பண்ணணும். பேர் பல சொல்லி பிதற்றி புலம்பனம். இந்த பிருந்தாவனத்துல எங்க திரும்பினாலும் ஜோர் சே போல்லோ, ஜோர் சே போலன்னு ஜோர் இல்லையா, ஜோர் சே போல்லோ. இதெல்லாம் சரியா இல்ல, பிருந்தாவனத்துல சொல்ற மாதிரியே இல்ல, டோம்பிவிலியில வடாபா வைக்கிறோம் சொல்ற மாதிரி இருக்கு. ஜோர் சே போல்லோ, சே போல்லோ, யார் சே போல்லோ, யார் சே போல்லோ, பிருந்தாவன் மேல் பர்சானா மேல் ராதே ராதே ஷாம் மிலாதே. ஆனந்தமா அங்க பார்த்தோம்னா அவ அவ்வளவு அழகா அனுபவிப்பா. இங்க நிறைய அந்த கைடு வருவா இந்த பிருந்தாவனத்துலதான். பெருசா மெத்த படிச்சவன்லாம் கிடையாது, பெரிய சம்ஸ்கிருத பண்டிதன் எல்லாம் கிடையாது, பாகவத்தை கரைச்சு குடிச்சவன் கிடையாது. ஆனா அந்த இடத்தோட மகிமை மட்டும் தெரியும். இங்க கிச்சா இருந்தான் அவன் சொல்ற பாதிக்காத நமக்கு எங்க கண்டுபிடிச்சானே தெரியாது. ஆனா கையை தூக்கி சிரிக்க சொல்லுவான், ஆஜ்கா ஆனந்துக்கா ஹே அப்படின்னு பகவான் சொல்லுவான். அழகா ஆஜ் ஆன மிலா ஹே ஆனா சிரிக்கோ அப்படின்னு நமக்கு சிரிக்க வரவே வராது. அதனால சிரிப்போம், ஏன்னா அப்படி சொல்றானே சிரிக்க வராது. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் அவ சிரிக்க வச்சிருவான் நம்மள. அது நிதி வண்ணோ சேவா கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள், காளியகாட் வந்து நன்னா சிரிங்கோ, கோகுலம் வந்திருக்கு நன்னா சிரிங்கோ, ரொம்ப அழகா சொல்லிக் கொடுப்பா சிரிங்கோ. வாழ்க்கையில சிரிக்கிறதுக்காக தானே வந்திருக்க. பேர் பல சொல்லி பிதற்றி அவன் அவ்வளவு நாமஜபம் சொல்லுவான். ஜெய் போல கன்னியா அகி அப்படின்னு, ஜெய் போல அந்த பா பா அகி அப்படின்னு இந்த ஜெயகோஷமே நிறைய போடுவான். அந்த கைடு பார்த்தோம்னா அவன் சொல்ற கதையை விட அவன் சொல்ற ஜெயகோஷம் தான் ஜாஸ்தி இருக்கும். 5 நிமிஷம் பேசினானா 3 நிமிஷம் ஜெயகோஷம் தான் இருக்கும். கோகுல் கி ஜெய், பிருந்தாவன் கி ஜெய், காளியகாட் கி ஜெய், யமுனா மையா கி ஜெய், ராதிகா ராணிக்கு ஜெய், நந்தபாபாக்கு ஜெய், யசோதா மாதாக்கு ஜெய், பிருந்தாவன் கி ஜெய், இது ஆக்கி ஆனந்திக்கு ஜெய். அது வேற, அது ரொம்ப அழகா இருக்கும். எல்லாத்துக்கும் ஜெயகோஷம் போட்டோம்னா சொல்லுவோம் ஆஜ்கி ஆனந்த்கி ஜெய் அப்படின்னு. இன்னைக்கு கிடைச்ச ஆனந்தத்துக்கு ஜெயகோஷம் போடணும். ரொம்ப அழகான வார்த்தை தெரியுமா, ஆஜ்கி ஆனந்த்கி ஜெய். என்ன அழகான வார்த்தை, இன்னைக்கு கிடைச்ச ஆனந்தம் இது நீ சம்பாதிக்கல, சுவாமியா கொடுத்தது. துக்கம் நம்மளா சம்பாதிச்சது, புத்தியினாலே மனசினாலே பிராரப்தத்தினாலே கர்மாவினாலே நாம சம்பாதிச்சது துக்கம், அவனா தந்தது ஆனந்தம். அதனால ஆஜ்கி ஆனந்த்கி ஜெய். அது எப்படா அவர்னா, பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற. மற்றவாழ் பைத்தியங்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணணுமா, அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அடையணும். நம்ம எல்லாம் யாரும் நம்மள ஒன்னும் சொல்லிடப்படாதுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஓடிட்டு இருக்கோம். அங்கதான் ஊர் முழுக்க நம்மள ஏதாவது சொல்லிட்டே இருக்கு, யாரும் என்ன ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு. ஆழ்வார் சொல்ற எல்லாரும் இஷ்டத்துக்கு ஒன்ன சொல்லணும், பித்தர் என்றே பிறர் கூற. ஊரே இது பைத்தியம் அப்படின்னு சொல்லணும். மீராவ சொல்றா இல்லையா, பைத்தியம் 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 நான் பைத்தியம் தான் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். கிருஷ்ண பைத்தியம், சைத்திரிய மகாபிரபு பைத்தியம்ன்றா, அவர் கூட பஜனை பண்றவாள பைத்தியம்ன்றா, கவலையே படல அவர். பித்தர் என்றே பிறர் கூற, ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி. எல்லா ஊர்களையும் போனோம், எல்லா ஊர்களையும் ஆடணும் பாடணும் குதிக்கணும் ஆனந்தத்துல திளைக்கணும். இந்த பண்டிகைபுரத்துல வாட வருவா பாருங்க, நம்ம யாரு என்னன்னு அவ பார்க்க மாட்டான். அவளா ஓடி வந்துவா, கைய பிடிச்சப்பா நம்ம ஆடினா அவளா ஆடும், நம்மள ஆட வச்சிருவா. நீங்க பண்டிகைபுரத்துல அஞ்சு நிமிஷம் உட்காந்து வச்சுக்கோங்க, யாரா ஆடுறத பார்த்தா நமக்கே தானா சுத்திடும். நம்மளால முடியலன்னா கூட கையை தோண்டி தட்டாமலை லேசா சுத்திடும், அது சுத்தாம வர முடியாது. என்னமோ ஒரு குத்த உணர்ச்சி வந்துடும், என்னடா இப்படி தண்டத்துக்கு வந்துட்டு போறோம் அப்படின்னு தோணும். மற்ற கோவில்கள் ஆடணும்னு தோணாது, பண்டிகைபுரத்துல ஆடாம வெளில வர முடியாது. அதனால ஊர் பல புக்கும் புகாதும், அங்கங்க போகணும் வரணும் இப்படியே போயிட்டு இருக்கணும். எல்லாரு கூட நின்று ஆடி தன்னிலை மறக்கணும். அது ஒரு தனி சுகம் அல்லவா, அது ஒரு ஆனந்தம் அல்லவா. இந்த கோவர்ந்தகிரி பரிக்ரமா பண்றவா பாக்கணும், ஆடி பாடி குதிச்சு அப்படி பரிக்ரமா பண்ணுவா, ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஜென்மாஷ்டமி உற்சவத்தின் பொழுது டிவியில லைவ்ல காட்டுவா, மதுரா துவாரகால் தான். நீங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஜென்மாஷ்டமிக்கு ஆடிக்கல் சொல்லுங்க, ஆத்துல அழகாக வெண்ணெயை வைக்கிறது, சீடையை வைக்கிறது, அஷ்டோத்திரம் சொல்றது, புஷ்பத்தை போடுறது, கற்பூர ஆர்த்திகாடா, நீ சாப்பிடு நான் சாப்பிடறேன் பக்கத்தாள் நாலு கூடு அப்பா ஆடா. கிருஷ்ணன் பிறந்த ஆட வேண்டாமா, ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் ஆடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஆய்ப்பாடி ஆகல இன்னும் இருக்கோம். இன்னைக்கும் பார்த்தோம்னா கோகுலத்துல போனோம்னா நந்தோத்சவம் நடந்த ஒரு பெரிய இடம் உண்டு. நாங்க சொல்லுவா இங்கதான் கோபிகைகள்லாம் ஆடினோம் கிருஷ்ணன் பிறந்ததுக்குன்னு. நாங்கெல்லாம் போய் ஆடினோம், ஒரே குஷியா இஷ்டத்துக்கு ஆடினோம். இப்ப ஒரு வரைமுறையே இல்லாத ஆட்டம், அதுக்கு பெரிய ராகம் தாளம் பல்லவி அபிநயம் பாவம் எல்லாம் தெரிய வேண்டாம். பரதநாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்சு ஆடுறது இல்லை, இஷ்டத்துக்கு ஆடணும். அப்படி உடம்பு டயர்டா உக்காரணும், தொப்புனு கீழே விழணும், எல்லாரும் சிரிக்கணும், அதை நினைச்சு நினைச்சு சிரிக்கணும், அடுத்ததாகிட சொல்லி சிரிக்கணும், அது தனி சுகம். ஆழ்வார் அதைத்தான் சொல்றார், அந்த மாதிரி ஆட வேண்டாமா, ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே. அப்படி ஆர்வத்தை ஆடணும், நம்ம பத்து பேர் ஆடணும், எல்லாரும் வேடிக்கை பார்ப்பா, நம்ம ஆடுறத பார்த்து அவா சிரிப்பா, அப்புறம் அவளும் ஆட ஆரம்பிப்பா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு அந்த வெக்கம் விட்டு போயிடும் ஜோரா. அப்படி ஆடுறவாள தேவர்கள்லாம் வந்து தொடராளாம் சேரிக்கிறாளாம். தேவர்கள்லாம் வந்து ஆஹா எப்படி பகவன் நாமத்தை சொல்லி ஆடுறா, முக்கியமா ரம்பா மேனகா ஊர்வசி திலோத்தமையெல்லாம் சேவிக்கிறாளாம். வேண்டான்னா எப்ப பார்த்தாலும் இந்திரன் லோகத்துல ஆடிண்டே இருக்கும், அவனோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி இவா பாடுற பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஆட வேண்டியிருக்கு. இப்படி பகவன் நாமத்தை சொல்லி சுதந்திரமா நிம்மதியா ஆனந்தமா ஆட முடியலையேன்னு சொல்லி அவள்லாம் சேவிக்கிறாளாம். பிரம்மதேவர் இந்திரன் இவாள்லாம் அப்படி பாக்குறாளாம், எப்படி ஆடுறான் பார், அவ்வளவு அழகு. பிருந்தாவனம் போனோம்னா இந்த கிருஷ்ணனுடைய ராசலீலாவில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா என்ட்ரி பாஸ் யார் கொடுக்கறாருன்னா கோபேஸ்வரன் சிவபெருமான், அவர் தான் என்ட்ரி பாஸ் கொடுக்கணுமா. அதுக்கு உள்ள போறதுக்கு முதல்ல என்னோட அடையாளம்னா இஷ்டத்துக்கு வெக்கத்தை விட்டு ஆடி பாடணும், அப்படி இருக்கிறவா மட்டும்தான் ராசக்கிரீடைக்கு என்ட்ரி. அங்கவே வைக்கப்படணும் அப்படி நான் ஒருத்தன் கை கூப்பிக்கிறேன், நான் அப்படி பாக்குறேன்னா சாரி, அவ்வளவுதான், நோ என்ட்ரி, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். உள்ள போகும்போது ஆடிட்டு தான் போகணும். அங்க பக்தி பரவசத்துல ஆடணும், அதுக்காகத்தான் நிதிவன் சேவா குஞ்ச் இது எல்லாமே ஆடணும் பாடணும் கொண்டாடணும். பகவத் தியானத்துல ஆழ்வாசல் அப்படி யார் ஆடி பாடுறாரோ அவர்கள் அமரர் தொழப்படுவாரே, தேவர்கள்லாம் அவர்களை தொழுவார்கள். கோபிகைகள் அழகா உத்தவர் தொழறாரோன்னு ஏற்பட்டவர் உத்தவர் அவர் தொழறார், கோபிகாபியோ நமோஸ்து தேன்னு சேவிக்கிறார் உத்தவர், சேவிக்கிறார் கண்ணனே சேவிக்கிறார். கோபிகளுடைய அந்த ராச நடனத்தை பார்த்துட்டு கண்ணனே சேவிக்கிறான். பகவான் சொல்றான் உத்தவர் இடத்துல, உத்தவா நீங்கள்லாம் நினைச்சிருக்க நான் லோகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறேன், நான் பரபிரம்மஸ்வரூபம், நான் பரமானந்த ஸ்வரூபி, அதனால என்ன நினைச்சா உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது நீங்க நினைக்கிறீள், ஆனா எனக்கு கோபிகள் நினைச்சாதான் எனக்கே ஆனந்தம் தான், கண்ணனுக்கே ஆனந்தம் ராதிகா ராணியினாலையும் கோபிகைகள்னாலையும். அதனாலதானே ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா, குத்த விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திரளாய். ராதிகா ராணியுடைய கட்டுப்பாட்டுல கண்ணன் இருக்கான், அத்தனை அழகு. இன்னைக்கும் பாக்கலாம் ஆழ்வார்கள் கோவில்கள் எல்லாம் பார்த்தோம்னா அரையர் சேவைன்னு ஒன்று உண்டு, ஸ்ரீரங்கம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆழ்வார் நகரி இங்கெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, டெய்லி நடக்கிற அரையர் சேவை அப்படின்றது எல்லா கோவில்கள்லயும் ஒரு காலத்தில் இருந்த வைஷ்ணவ சித்தாந்த கோவில்கள்ல. இன்னைக்கு பார்த்தோம்னா ஆழ்வார் நகரி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் நித்தியமா நடந்துட்டு இருக்கு. இந்த அரையர் பார்த்தா தலையெல்லாம் பூ சூட்டிப்பார், குடுமியில பெருமாளுடைய பூவெடு தலையில சூட்டிண்டு பெருமாளுக்காகவே கொடுக்கற சந்தனத்தை உடம்புல தேய்ச்சிண்டு இந்த சுகந்தமான திரவியங்கள் தேய்ச்சிண்டு கையில தாளம் வச்சுட்டு அப்படி தட்டிண்டு ஆடுவா சுவாமி முன்னாடி அபிநயம் எல்லாம் பண்ணுவார். நடமி நோணவர்கள் உள்ளீர் அப்படிங்குவார். அதுல சில இடங்கள்ல ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் பெருமாளோட கோபத்துல பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் நிறைய பார்க்கணும் போ அப்படின்வார். இந்த முகத்தை அப்படி திருப்பிண்டு கையெல்லாம் அப்படி வச்சுண்டு சுவாமியை போ அப்படின்னு முகத்தை விட்டு இப்படி திருப்புற மாதிரி இந்த அபிநயம் எல்லாம் ஆழ்வார் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்க அந்த அரையர் சேவை பண்ணுவார். ஆச்சரியமா இருக்கும் பெருமாள் ரசிப்பான வரையர் சேவையை ஏகாந்தமா பெருமாள் உட்கார்ந்து ஜோர் 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 அப்படின்னு. இந்த கைசிக ஏகாதசின்னு ஒண்ணு உண்டு, நம்ம குருவாயூர் ஏகாதசி அன்னைக்குதான் கைசிக ஏகாதசி திருக்குறுங்குடி விசேஷம். அங்க விடிய 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 அந்த கைசிக புராணம் நாட்டிய நாடகம் உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். நம்பாடுவான் பிரம்ம ராட்சசு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது என்னடான்னா ராத்திரி முழுக்க முடிக்கணும் இந்த ஏகாதசிக்கு. எல்லாரும் வீட்டில் உட்காந்து தூங்கி போயிடும், அதான் அந்த காலத்தில் இந்த பரமபதம் ஆடுறது இதான் ஸ்னேக் அண்ட் லாடர் இப்போ அப்படி சொன்னா தெரியும், இல்லை பேரை மாத்திட்டு அவ்வளோதான். பரமபதம் ஆடின் இருப்பா முழிச்சுட்டு இருப்பா எல்லாம் பண்ணுவாள். அந்த திருக்குறங்குடியில் விடிய 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 அந்த கைசிக புராணம் நாடகமாக போடுவாள். இது என்ன ஆச்சரியம்னா பெருமாளும் தூங்காமல் உட்காந்துட்டு இருப்பார், பக்தாள்லாம் உட்காந்து இடம் பிடிக்க முடியாது, கஷ்டம், முன்னாடியே வந்து உட்காந்துருவா, பெருமாள் கூட பார்க்க மாட்டாங்க வந்து உட்காந்துருவா எல்லாரும். நீங்க நடுவுல ஏதாவது எழுந்துட்டு எல்லாம் கத்து கத்துன்னு கத்திடுவா, அவ்வளவுதான், நட்டு போன உடம்பெல்லாம். பெருமாள் வந்து பெருமாள் வந்து உட்காந்துருவார் எல்லா பக்தர்களும் விடிய 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 கைசிக்க நாட்டிய நாடகம் அழகா வாராய் பிள்ளாய் பாகவதனே அப்படின்னு அந்த அழகா இருக்கும் அந்த கைசிக்க நாடகம். இந்த பிரம்மராட்சசன் சொல்லுவதே பிரம்மராட்சசனே அப்படி இவர் பேசுவார், அவர் ரொம்ப அழகா ஆடி பாடி அந்த நடனம் ஆடுவா. அது பெரிய ப்ராசஸ் அந்த கைசிக்க ஏகாதசி, அவ்வளவு அழகு. அதுல ஜோர பெருமாள் உட்காந்துட்டு ஆனந்தமா அனுபவிப்பார், விடிய 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 உட்காந்துட்டு நாடகம் முடியும் பொழுது பெருமாளே அவளுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுப்பார், சடாரி எல்லாம் சாதிப்பார். அதை கடைசியில நம்பாடுவான்னு வாழ்க்கை மோட்சம் கிடைக்கிறத பார்த்து நிஜமா நம்மளும் அப்படியே மோட்சத்துக்கு போயிட மாட்டோமான்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே இதோட போதும், இதுக்கு மேல என்ன வேணும், அப்படியே மோட்சத்துக்கு போயிடலாம்னு ஜீயர் வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பான். விடிய 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 பெருமாளோட ஜீயர் வரைக்கும் உட்காந்துண்டு ஆனந்தமா அதை அனுபவிப்பான். ஆழ்வார் சொல்ற அந்த மாதிரி பண்றவர்களை அமரர்களே தொழுவார்கள். அதனால ஆடுங்க டெய்லி, இனிமேல் ஆத்துல குடும்பத்தோட சேர்ந்து 5 நிமிஷம் ஆடுறன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா தீப பிரதட்சணம் மாதிரி உங்க அதையும் பண்ணலாமே. இதுக்கு பெருசா சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதேன்னு சொல்லி 3 சுத்தி சுத்துங்க, ஆதிக்கார திட்டு வார ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் சுத்துங்க, அப்புறம் ஒரு நாள் அவர் இருக்கும்போதே பண்ணுங்க, அப்புறம் நீங்களும் வாங்கலன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதாவது 10 வருஷமா தீப பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிரு. இப்படிதானே ஆரம்பிக்கிறது, எல்லா இடங்கள்லயும் இப்படிதானே சின்னதா அப்படி ஆரம்பிக்கிறது தான். திருவனந்தபுரத்துல அபேதானந்த ஆசிரமத்துல அத்தனை வருஷமா தீப பிரதர்ஷனம் பண்ணிட்டே இருக்கா, யாராவது ஒருத்தர் சுத்தின்றே இருப்பா. காஞ்சன் காலத்துல ஆனந்தாசிரமம் அப்பா அவள் அழகா ராம்தாஸ் அங்க முதல் ஒரு மணி நேரம் புருஷா சுத்தி பஜனை பாடுவா அவளோட சமாதியை சுத்தி, அடுத்த ஒரு மணி நேரம் ஸ்ரீகள் சுத்தி பஜனை பண்ணுவா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா கரெக்டா சுத்தின்றே இருப்பா. யாருக்கு என்ன டைம் தோங்கறதோ அங்க போய் நிப்பா, கரெக்டா பிரதர்ஷனம் பண்ணுவா. இதெல்லாம் உங்க ஆத்துல நீங்களும் பண்ண முடியும். உங்களுக்கு குட்டி கிச்சான உடல வச்சுக்கோங்க, ஒரு சூழ் மேல வைங்கோ, ஆனந்தமா ஆடி பாடுங்க, அவ்வளவுதானே. இப்படியே பண்ணிட்டு வர வர ஒரு நாள் பிரத்யட்சமா நடுவில் புல்லாங்குழல் ஜாஸ்தியன்று வேணுகான பிரபு கண் முன்னாடி நிக்கிறத பார்க்க முடியும். பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அதனாலதான் ஆழ்வார் சொல்றா, நன்னா ஆடுங்கோ பாடுங்கோ அப்படின்னு. அமரர் தொழப்படுவானை, அடுத்த 9வது பாசுரம், அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக அமரத் துணிய வல்லார்கள் ஒழிய அல்லாதவர் எல்லாம் அமர நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே கருமமே. நிறைய மகாத்மாக்கள்லாம் உண்டு, அவெல்லாம் ஹிருதயத்துக்குள்ள அப்படியே சுவாமிய தியானம் பண்றான். பகவான் உள்ளுக்குள்ள அங்குஷ்ட மாத்திர பிரமாணம் இருக்கான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. கட்டை விரல் அளவு அப்படின்னு கரெக்டா கட்ட விரல் சைஸ்ல நம்ம எல்லாருக்குள்ளையும் பகவான் இருக்கான். சங்க சக்கர கதா பத்ம பாணியாக புராண ரூபம். இதத்தான் துருவன் பாக்குறான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் ஜபிச்சு துருவன் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள அழகா பாக்குறான். 5 மாசத்துல பார்த்துடுறான், ஜோர உள்ளுக்குள்ளேயே பாக்குறான். அந்த பகவான் எப்பேற்பட்டவன்னா, லோகமே கொண்டாடும்படியான, தேவர்கள்லாம் கொண்டாடும்படியான ஒருத்தன். ஆதி மூலமேன்னு சொல்றான் இல்லையா கஜேந்திரன், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆதி காரண வஸ்து ஆதிநாதர் அப்படின்னு. ஆழ்வார் திருநகரி பெருமாள் பெயரே ஆதிநாதர் அப்படின்னு பெயர். எல்லாத்துக்கும் ஆதியான நாதன் அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஆதிநாதன். ஆதி கேசவன் அப்படின்னு திருவட்டாறு பெருமாள் பேரு ஆதிகேசவர். ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் பிறந்தார் இல்லையா, அங்க இருக்க பெருமாள் பேரு ஆதிகேசவர். பல இடங்கள்ல சுவாமி பேர் ஆதிகேசவரா இருக்கும். அப்பேற்பட்டவன் எல்லாரும் தொழும்படியா இருக்கும். அமரர் தொழப்படுவானை அனைத்து உலகுக்கும் பிரானை, எல்லா லோகத்துக்கும் சுவாமி. அப்ப இந்த லோகத்துக்கும் அவன் தான் சுவாமி. அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து. அமரர் அமர 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 அப்படின்னு லைனா சொல்லுவார். அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக. அவன் எங்கடா இருக்கான்னா, நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கான். நமக்கு ஹிருதய கமலம்னு ஒண்ணு உண்டு, அது வந்து தியானம் பண்ணி பகவத் கிருப்பையினாலதான் தெரியும். அப்படி இந்த ஹிருதய கமலம்ன்றதை நீங்க டிஃபைன் பண்ணாலும் புரியவே புரியாது. மனசு மாதிரி, மனசுக்கு ஏதாவது உருவம் சொன்னா உங்களுக்கு புரியுமா? மனசுக்கு உருவமே கிடையாது. அந்த மாதிரி இந்த ஹிருதய கமலம், அதுல ஜம்முனு பகவான் உட்கார்ந்து இருக்கான். அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து. இந்த யோகாபியாசம், வேதாபியாசம், அஷ்டாங்க யோகம்லாம் சொன்னவாங்க, இதெல்லாம் பண்றவாளுக்கு ஹிருதயத்துல அப்படி சுவாமி தெரிகிறான். அவங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, துருவன் பாக்கிறான் பாருங்கோ, அவன் ஹிருதயத்துக்குள்ள பார்த்தான்னு சொல்றோம். இந்த போட்டோ எல்லாம் பார்த்து இந்த இடத்த அப்படி வரைஞ்சி வச்சிருப்பான். அவ்வளவுதான். அந்த ஹிருதயத்துக்குள்ள எப்படி அப்படின்னு நமக்கு தெரியறதானா தெரியாது. இந்த ஹிருதயத்துக்குள்ள அழகா இருக்கு. அமர ஜோர் அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து, அப்படியே அந்த யோகாபியாசம் அப்படியே உள்ளுக்குள்ள தியானம் பண்ணிட்டே இருப்பா. அவ ஹிருதயத்துக்குள்ளே சுவாமி என்ன பண்றான் எல்லாம் அவளுக்கு ரொம்ப நன்னா தெரியும். சௌசாமாலி பாண்டரங்க ஹிருதயத்துல வச்சு அனுபவிக்கிறாரோன்னு உள்ளுக்குள்ள அவன் பாட்டுக்கு பேச இவர் பாட்டுக்கு கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்கார். இப்படி பைத்திய மாதிரி அவர் தான் வேலை பண்ணிட்டு இருக்கார், ஆனா வெளில சிரிச்சுட்டே இருக்கார். இந்த குழந்தைகள்லாம் தூங்கும்போது அழகா சிரிக்கும், நம்மெல்லாம் கூட அழகா சிரிச்சிருக்கோம் குழந்தையா இருக்கும்போது. விகல்பம் இல்லாமல், விரசம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஏமாத்துத்தனம் இல்லாத சிரிப்பு குழந்தையா சிரிக்கிறது தெரியுமா? குழந்தையா சிரிக்கிறா வெள்ளந்தியாமும். இந்த குழந்தை அப்படி சிரிக்கிறதான் எடானா சுவாமி தாமரப்பு காட்டுறாருனும். மகாத்மாக்களுக்கு உள்ளுக்குள்ள பிரத்யட்சமா அப்படி சுவாமி காட்டுறார். காஞ்சி மகாபிரிவா முகத்தை பாருங்க, அவ்வளவு பிரசன்னமா இருக்கு. ஏன்னா அப்படி அனுபவிக்கிறார். முகத்துல ஒரு சமயத்துல கூட ஒரு துக்க ரேகையோ கவலையோ வருத்தமோ பாரமோ பயமோ கிஞ்சித்து கூட இருக்காது. விவேகானந்தர் முகத்துல என்னைக்காவது ஒரு கவலை ரேகை, ஒரு காம்பீரியம் இருக்கும், கோபமே இருக்காது. அத்தனை பிரசன்ன வதனம், ஜம்முன்னு இருக்காரு. எவ்வளவு மகாத்மாக்கள் நம்ம சொல்லிட்டு போறோம். இத்தனைக்கும் சில பேர் தான் நேரடியா பார்த்திருக்கோம் காஞ்சி மகாபரிவாள். அந்த போட்டோல பார்த்தாலே நமக்கு ஒரு மனசு அப்படி சமாதானம். ஏன்னா ஹிரதயத்துக்குள்ள அப்படி ஒரு பகவத் ஸ்மரணை. எத்தனை பெரியவ, எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்திருக்கேன். சாந்தானந்தபுரி மகாராஜ் அப்படி சிரிப்பார். ராம் சுகதாஸ் எத்தனை பேர் பார்த்திருக்கிறது, கீதா பிரஸ் அவர் இல்ல பரம விதிச்சுட்டார். அவர் போட்டோ நீங்க பார்க்கவே முடியாது, அவர் யாரும் போட்டோ எடுக்க கூடாது. ராம் சுகதாஸ் பேர். யோகி ராம் சூரத்குமார் அவர் வேற. திருவண்ணாமலை விசிறிசாமி அவர் பேர் யோகி ராம் சூரத்குமார். இவர் நான் சொல்றது கீதா பிரஸ், ராம் சுகதாஸ். இந்த கீதா பிரஸுடைய பகவத்கீதாவுடைய தத்துவ விவேச்சனி சாதக சஞ்சீவனின்னு ரெண்டு எடிஷன் உண்டு. அதுல தத்துவ விவேச்சனி அவ்வளவு அழகா இருக்கும். அவர் எழுதினது ரொம்ப விசேஷமா இருக்கும். அவர் சிரிக்கிறத பார்க்கணும். காஞ்சி மகாபரிவா வரையே இருப்பார், உள்ளியா தூண்டு இருப்பார், மேடையில உட்கார்ந்து சர்வசாதாரணமா பேசுவார். ஒருத்தர் அவரை போட்டோ எடுக்கவே முடியாது, எடுத்ததே இல்லை, யாருக்கும் ஒரு போட்டோவே தெரியாது. இந்த முகத்துல அந்த ஒரு சிரிப்பு, ரமண மகரிஷி எப்பவுமே ஒரு புன்னகை உண்டு முகத்தை, பெருசா சிரிப்பே கிடையாது. ஆனா இந்த முகத்தை அந்த போட்டோ தான் நம்ம எல்லாம் நம்ம நேரடியா யாரும் பார்க்கவில்லை. ஆனா ரமணருடைய போட்டோ கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா நமக்கே தெரியாம மனசு உள்முகமா திரும்பும். இந்த உள்முகமா நம்ம சொல்றோம், அப்ப மனசு உள்ளுக்கு வருமா, அதுதான் ஓரளவு புரிய வைக்கிறது ட்ரை பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், இந்த உள்முகமா திரும்பும் பொழுது ஒரு சமாதானம் ரமண மகரிஷியை பார்க்கும்பொழுது உண்டாகிறதோ. ரமணாசிரமம் போனோம்னா ஆலந்தி ஞானேஸ்வரோட ஜீவ சமாதி, அவரோட மரம் இருக்கும், அந்த மரத்துக்கே அங்க போய் நின்றுட்டோம்னா என்னமோ அமைதியா இருக்கும். என்னன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அமைதியில உள்ளுக்குள்ள சுவாமி தெரிவார். நல்ல இருட்டுக்குள்ள சின்னதா ஒரு அகல் விளக்கு ஏற்றிருந்தா அந்த ஜோதி பாக்குறது எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள சுவாமியுடைய அனுபவம். அதுதான் ஆழ்வாசல அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக அவன் கூட அப்படி உட்கார்ந்துக்கிட்டு தெரியும். நம்ம சாதாரணமா உட்கார நம்ம கண்ணை முடி நம்ப அப்படின்னு யோசனை பண்ணோம்னா நம்ம உடம்பு தானே நமக்கு தெரியும். இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம ஆத்மான்னு நமக்கு ஒரு யோசனை வரதில்லை. தேகாத்ம அபிமானி ரமணருக்கெல்லாம் தன் சரீரம்ன்ற ஒரு சிந்தனையே இல்லாம இருக்க. ரமணர் கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், சுவாமி நான் உடம்பில்ல உடம்பில்லன்னு தியானம் பண்றேன், கொசு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ரமணர் சிரிச்சார். என்ன தியானம் பண்றாய் அப்படின்னு, நான் உடம்பில்ல உடம்பில்லன்னு தியானம் பண்றேன், கொசு அதைத்தாண்டா சொல்றது, நீ உடம்பில்ல உடம்பில்ல உடம்பில்ல, நீ எதுக்கு இருக்க, நான் கொசுத்துறே நீ ஏன் கவலைப்படுற, நீ உடம்பில்ல உடம்பில்லன்னு கொசு சொல்றது அப்படின்னு. பெரியவாளுடைய அபிப்பிராயம் அதெல்லாம் அவளுடைய அந்த அழகு. மகாபெரியவா ஒருத்தர் அப்படி யாத்திரை போனார், எங்க இடம் கிடைச்சாலும் தங்கிடுவார். பெரியவா பாடஞ்சு மண்டபத்திலாம் ஒரு பாட்டு தங்கிடுவார். நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், பெரியவாளோட எல்லாம் போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஜடபரதர் குவாலிபிகேஷன் வேணும், அப்பதான் போக முடியும். ஜடபரதர் கதை தெரிஞ்சா போறாது, ஜடபரதர் மாதிரி ரைட் இன்னைக்கு கிடைச்சா உண்டு, இன்னைக்கு படுத்தா உண்டு, இவ்வளவுதான். பெரியவா அப்படி மழையில அப்படி பிரயாணம் பண்ணிட்டு ஏதோ பாடஞ்சு மண்டபத்தில் போய் படுத்துட்டார். எல்லாரும் படுத்துட்டார். மறுநாள் காதல எல்லாம் இப்படி பாவமா உட்காந்துட்டு இருக்கா, எது இழந்த மாதிரி எல்லாம் ராசி ஒழுங்கா தூங்கல. அப்ப பெரியவா கிட்ட எல்லாரும் கேட்டாளா, பெரியவா தூங்கினா சமபரிகாரம் பண்ணிட்டாளா, அவர் தூங்கினா இன்னும் நம்மளும் சேர்ந்து தூங்கலாமே தான், ஒண்ணும் கிடையாது. பெரியவா சொன்ன தூங்கினேனே சௌகரியமா, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டாளா, சௌகரியமா தூங்கினேடா, இந்த ராத்திரி முழுக்க ஏதோ கத்திண்டே இருந்தது சுவாமி. ஆமா தவக்கில தான் நன்னா கத்திட்டு இருந்தது, நன்னா கத்துறதெல்லாம் இப்படிதானே கத்தும், ரொம்ப கத்தித்த சுவாமி அப்படின்னாரான். ஆமா அதனாலதான் நன்னா தூங்கினேன்னாரான். அது எப்படின்னா அது ஹரஹர 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 அப்படின்னு ஜபிச்சுட்டே இருந்த ஜபத்தோட தூங்கினேன்னு விட்டாரன். இந்த குறைக்குற அவருக்கு அரஹர 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 மனசு டிஸ்டர்பன்ஸ் பார்த்தா அது அரஹர தெரியல, இது அரஹரன்னு பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் தெரியல, இவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்டா அரஹர அரஹர அப்படியேதான் கத்து தவக்கல. இனிமேல் தவக்கல கத்தினா அரஹர பிரிவாளர் நினைச்சுக்கோங்க. ஹர அப்படின்னா அடிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அழிக்கிறதுன்னு அர்த்தம். அரஹர அரஹர கரெக்டா பெரியவாளுடைய அனுபவங்கள் பாருங்க. அந்த மாதிரி பெரியவாளுக்கு எல்லாம் ஹிருதயத்துக்கு அப்படியே பகவான் தெரியனானோ அதான் ஆழ்வார் சொல்ற, அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக. பத்ரிகாசிரமத்துல நர நாராயண ரிஷியா சுவாமி தபஸ் பண்ற, நரன்றது நாம, நாராயண்ன்றது அவன். அந்த குளிர்ல நரன் பக்கத்துல நாராயணன் மூர்த்தி ரொம்ப அழகா இருக்கும். பத்ரியில போய் இந்தியாவில இருக்கேன்னா இமயமலையை பார்த்துடணும். அது மட்டும் பார்க்கலன்னா பெரிய அபச்சாரம். நமக்கே உரிய ஒரு மலை, வீசா வாங்க வேண்டாம், பாஸ்போர்ட் வாங்க வேண்டாம், நீங்க பாட்டுக்கு போகலாம். ஆயுசுல ஒரு தடவையாவது ஹிமாச்சலம் போய் பார்த்துடணும். நிஜமாவே தேவபூமி, அவ்வளவு வேற வார்த்தையே கிடையாது. அது பத்ரி, அது போகிற முதல்ல தைரியம் வேணும். போறோம், வந்தா பாத்துக்கலாம், அப்படிதான் போகணும். என்னைக்கு திரும்பி வரணும்னு சொல்லி கூட, கிளம்பி போறேன், முடிஞ்சா வரேன், நான் போனால் போவேன், வந்தால் வருவேன், இப்படிதான் போகணும். அப்படி ஒரு இடம் அது. அங்க பார்த்தா அந்த நரனும் நாராயணனும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான். அந்த மூர்த்தி, இந்த நர நாராயண மூர்த்தி, நம்ம எப்பெல்லாம் தபஸ் பண்றோமோ நம்ம கூடவே சுவாமி இருக்கார். இதுதான் நர நாராயண தத்துவம். நீங்க ஒரு வேலை பண்றது வச்சுக்கோங்களேன், கையுடைய சக்தியா இருந்து அந்த வேலையை பண்றது சுவாமி. நீங்க யோசிக்கள், சில இடங்கள் இது வேண்டாம், இது மாத்தலாம், கழக பகவான் சொல்லி கொடுக்கறான் பாருங்க. சில இடம் நீங்க தப்பு பண்ணிருப்பேன், திருப்பி அதை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஐடியா வரும் பாருங்க. அந்த ரிப்பேர் பண்ற ஒழுங்கான ஐடியா சுவாமி, கெடுக்கிற ஐடியா உங்களோடது, அது நீங்க. இது புரிஞ்சுக்கணும், எங்கெல்லாம் வாயை கொடுத்து மாற்றுகளோ அதெல்லாம் நீங்க. அதுக்கப்புறம் ஒரு சாரி சொல்லி சரி பண்றது பாருங்க, அதெல்லாம் பகவத் சொரூபம். இப்ப கிளீனா புரியும் பாருங்க. அப்ப தெரியும் இப்ப காத்தாலும் எத்தனை வாட்டி வம்பெல்லாம் பண்ணணும் நீங்க, இதெல்லாம் அது அழகா சரியாச்சோ, அதெல்லாம் பகவத் கிருப்பை. இந்த மாதிரி பகவான் நம்ம கூடவே இருந்துண்டு அழகா வழி காட்டான். அதான் ஆழ்வார் சொல்றார், அவன் தன்னோடு ஒன்றாக அவன் கூடவே இருந்துண்டு ஹிருதயத்துல அமர துணிய வல்லார்கள் ஒழிய அல்லாதவர் எல்லாம். இப்படி அவன் அனுபவிக்கிறவாளுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். இந்த மாதிரி ஹிருதயத்துக்குள்ள கேட்கும் போது நல்லா இருக்கு. காலங்காலத்தில் 5:30 பால்காரன் பெல் அடிச்சா நானு பெருமாள் உட்காந்துட்டு கொண்டா தோண போறது தோணாது. 7:30 கச்சராவாளா வரல அப்படின்னா பெருமாள் தோண மாட்டான். பக்கத்து நம்ம கூட யாருன்னா கச்சராவாளா தான் அலைஞ்சிட்டே இருக்கான். அவன் வந்து குப்பை எடுத்து போற வரைக்கும் நீங்க யாரோட அலைகிறேன்னா கச்சராவாளாவோட அலைகிற சொல்றது ஒரு மாதிரி விரசமா இருக்கும். ஆனா உண்மை அதுதான். பால்காரன் 6:00 வரல அப்படின்னா பால்காரா 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 பால்காரா, அதுக்கு கோபாலா கோபாலானா கூட கோபாலனே வந்துருவான். சரியா? அப்ப ஒவ்வொருத்தர் கூடயும் மானசீகமா நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களை கிண்டல் பண்றேன், பரிகாசம் பண்றேன் நினைச்சுக்க வேண்டாம். இப்படிலாம் நமக்கு தெரியாமலேயே நம்ம மனசு பெயின் இருக்கு. அதை விட பகவத் தியானம். அப்ப ரமண மகர்ஷி அவர் பாட்டுக்கு இருந்தார், ஒண்ணுமே பேசவே இல்லை அவருக்கு. இவர் பேசவே இல்லை, ஆனா பேசினார் ரமணர். லக்ஷ்மின்ற அந்த பசுக்கு அவரோட பேச்சு புரிஞ்சது, அங்க இருந்த காகத்துக்கு புரிஞ்சது, அங்க இருந்த ஒரு நாய்க்கு புரிஞ்சது அவருடைய பாஷை. மனுஷாளுக்கு எத்தனை பேர் புரிஞ்சது தெரியல, ரமண மகர்ஷியுடைய பாஷை, அந்த நாய், அந்த பசு, அந்த காகம், அதுக்கெல்லாம் வேற ஒரு சமாதி. இங்க காகத்துக்கு எல்லாம் சமாதி உண்டானா? திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துல இருக்கு. இந்த லக்ஷ்மியுடைய சமாதி அடைஞ்ச நாளுக்கு அத்தனை பேர் வருவாங்க. இந்த லக்ஷ்மி, அந்த பசு மாடு பேர் லக்ஷ்மி. அவ்வளவு அழகா ஜோர நின்னுண்டு அமக்களமா அது உரிமையோட ரமணரோட நிற்கும். சமாதி அடைந்த லக்ஷ்மியோட சமாதி அன்னைக்கு எல்லாரும் வந்து அந்த சமாதியில உட்காந்து பஜனை பண்ணுவார். ஒரு 4 தலைமுறை கழிஞ்சு நம்மளெல்லாம் யாருக்கும் ஞாபகம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இப்பயே இருக்க மாட்டேங்கிறது. ஆனா இன்னைக்கும் லக்ஷ்மி பசுவுக்கு சமாதி டே உண்டு, அங்க நின்று பஜனை பாடுறதுக்கு ஆள் உண்டு. யார் யோகி யார் சித்தர் தெரியல, ரமணரோட இருந்த ஒரு பாக்கியம் அல்லவா, அத்தனை விசேஷம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அது முடியறது, நம்மளால முடியல. அதான் ஆழ்வார் அந்த மாதிரி பகவத் அனுபவம் பண்றவாளுக்கு அந்த அனுபவம் இல்லாதவாளுக்கு என்னடா, அல்லாதவர் எல்லாம் அமர நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே கருமமே. நமக்கு அந்த சித்தி இல்ல, கன்ஃபார்மா நமக்கு தெரியும். நம்ம ரமணர் இல்ல, மகாபிரியவா இல்ல, விவேகானந்தர் இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்ல. அப்ப நமக்கு என்னடா கதின்னா, அமர நினைந்து ஆடி பாடி, அமர நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே கர்மமே. அதுதான் நம்முடைய கர்மம். ஆனந்தமா ராமகிருஷ்ண பரமஹம்சரே பல சந்தர்ப்பங்கள்ல எத்தனை பேர் பாத்துக்கணும் தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு பொசிஷன் உண்டு, கை விட கை தூக்கிட்டு போட்டோ நீங்க பாத்துக்கலாம்னு தெரியாது. ரொம்ப அழகா இருக்கும், தன்னை மறந்து அழகா அப்படி கை வச்சிருப்பார். நெஞ்சு பக்கத்துல அப்படி கையை வச்சுட்டு தலைக்கு மேல அப்படி கை வச்சு நிற்பார், இப்படியே நிற்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ரொம்ப உண்மையா அவர் அப்படி ஆடும்போது எடுத்த போட்டோ இருக்கு. அப்படியே ஒரு தெய்வீகமா இருப்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் தன்னை மறந்து இப்படி ஆடிட்டு இருப்பார் முகத்த பிரசன்ன வதனமா. அந்த மாதிரி ஆடணும் பாடணுமா, அதுதான் நமக்கு வழி. மனசு ஓடுறது பார்த்தல, உட்காந்து பூஜை பண்ணோம்னா மனசு ஆயிரம் விதமா ஓடுறது. எப்பொழுதுமே இந்த ஒரு ஸ்லோகமோ ஸ்தோத்திரமோ பாசுரமோ யாராவது புதுசா படிக்கிறனா ரொம்ப சந்தோஷப்படும், ஏன்னா மனசு ஒழுங்கா அங்க நிற்கும். நாலு வார்த்தை பழகி எடுத்தோம்னா இது சொல்லும், கண் அங்க போகும், காது இங்க போகும், மனசு எங்கேயோ போகும். முக்காவாசி மாற்று விஷ்ணு சாஸ்திரநாமம் தான், விஸ்வம் விஷ்ணு வசத்காரக பூத பவி பவத் பிரபு வாசகதவை தர எல்லாம் கூட, அது கூட கூட ஒரு நாமத்தை மாறிடும். வாசகதவை தர கத்ரா வாழா வந்துட்டான் அவ்வளவுதான். பேஷஜம் பிக்ஷகை டாக்டர் போன் பண்ணு. இது தெரியாத வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த கவனமாவது இருக்கும். இந்த கவனம் எப்படா போறதுன்னா, இந்த புத்தியில ஒரு விஷயம் ஏறின உடனே ஒரு ஜெத்து அகம்பா வந்துடுறது பாருங்க, அப்ப ஸ்ரத்த குறையிறது. பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவா, இது பால் புளிக்கிற மாதிரி இல்ல, திரிஞ்சில்ல போகிறது, இது பயங்கரமா இல்ல போயிட்டு. அதனால எப்பொழுதுமே இக்னரன்ஸ் இஸ் எ பிளஸ் அப்படின்னு, அறியாமை ஒரு ஆசீர்வாதம். முத முதல்ல பாகவதத்துக்கு போவா, அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிறத பாக்கணும், கீழே கூட மட மடியிலேயே வச்சுப்பா. அதுக்கப்புறம் புஸ்தகம் பாட்டு அது கிடக்கும், அவா பாடு போய் டீ காஃபி எல்லாம் குடிச்சு அது பாடு தேவையே நாங்க ஏற்படுத்தும் கிடக்கும். அவ அந்த பாகவதத்துல உட்காந்து இருக்கிற முறை அவ புஸ்தகம் வச்சிருக்கிறத வச்சு சீனியரா ஜூனியரா ரெண்டு கட்டானா கிளீனா கண்டுபிடிச்சுடலாம், அழகாக கண்டுபிடிச்சுடலாம். அது முதல் முதல்ல அந்த அந்த பாவம் விட்டு போயிடுறது. ஆழ்வார் சொல்ற நம்ம எல்லாம் உட்காந்து நாமஜம் பண்ண தூங்கி போயிடுவோம், நிறைய பேர் உட்காந்து அப்படி நாமஜம் அப்படி தூங்கிடுவா, சுகமா தூங்கி போயிடுவோம். ஆடி பாடின தூக்கம் வராது, உடம்பு ஃப்ரெஷ்ஷா ஆயிடும், இந்த காத்தால தூங்கி எழுதுக்கவே தோணாது. எப்படி என்னோட பத்து நிமிஷம் முன்னாடி கடிகாரத்தை வச்சு அதில் ஒரு மாஸ்டர் பிளான்லாம் பண்ணி வச்சுருப்பேன், அந்த பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்துருங்கோ, எழுந்து ஜோரா ஆனந்தமா ஒரு ஆட்டம் ஆடுங்க, ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆடுங்க, காத்தில எழுந்து ஆடி பாருங்க, நாளை காத்தில ராத்திரி படிக்கிறதுக்கு முன்னாடி ஆடி பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக தூக்கம் வரும். நான் சொல்றேன், எதுவுமே அதிகமாக சொல்ல நினைச்சிடாதீங்க, உங்களால முடியும். வெறும கையை விட்டு கும்பி ஆடுங்கோளேன், கிருஷ்ணாராமா கோவிந்தான் ஆடுங்கோளே, எத்தனை பெரிய ஆடி இருக்கா, எத்தனை ஜோரம் ஆடி இருக்கா தெரியுமா, எவ்வளோ பெரிய பெரியவாள்லாம் அவ்வளவு அழகா ஆடுவா. எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்திருக்கேன், 75-80 வயசு பெரிய பெரிய பாகவதாள்லாம் நான் பார்த்திருக்கேன். நம்ம சந்துருலாம் எப்படி ஆடுவார் தெரியுமா, பாம்பே சந்துருலாம் தீப பிரதட்சணத்துல சுப்பிரமணிய தீட்சிதான் ஒருத்தர் உண்டு, உங்க எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியாது. அப்படி சொல்லுவார் பாகவதம், இந்த தீப பிரதட்சணம் அவர் ஒரு ஆட்டம் ஆடுவார், நமக்கே ஆச்சரியமா இருக்கும், அவரெல்லாம் ஆடுவாரா அப்படின்னு. பாகவதம் உட்காந்தாரும் அப்படி பேசுவார் சுப்பிரமணிய தீட்சிதர், அத்தனை ஆச்சரியமா இருக்கு அந்த மகாத்மாவோட. ஆனா அந்த பிரதட்சணம் வந்து அப்படி ஆடுவார் கிருஷ்ண பிரேமி அண்ணா, அவர் வயசுக்கெல்லாம் அப்பா அவர் வாடி ஆடுவார். அது மகாத்மாக்களுடைய சுபாவம், எத்தனையோ பெரியவாள் நான் பார்த்திருக்கேன், எப்படி ஆடுவான் தெரியுமா, குஷியா கோலாகலமா. அதான் ஆழ்வார் சொல்றார், நீ உள்ள உட்காந்து பகவானோட தியானம் பண்ணி அந்த மாதிரி பண்றவாளுக்கு அது வழி, மத்த எல்லாருக்கும் ஆடிப்பாடி நாமம் ஜபிப்பதே வழி, அவ்வளவுதான். அமர தொழு அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை, அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக, அமர துணியவல்லார்கள் ஒழிய அல்லாதவர் எல்லாம் அமர நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே கருமமே. அதனால் நிறைய ஆடனம் நிறைய பாடனம், பகவன் நாம சங்கீர்த்தனத்துல அப்படியே தொலைக்கணும். அப்ப மனசுல சமாதானம் இல்லாட்டி அல்ப விஷயங்களாவே நினைச்சுட்டு இருப்போம். இந்த நாராயண பிராந்தன் ஒருத்தர் உண்டு கேரளால, ரொம்ப விசேஷம், அவரோட சரித்திரங்கள் நிறைய உண்டு. நாராயண பிராந்தன் அவளோட இதுலதான் காரைக்கால் அம்மையாரெல்லாம் வருவா, அவ குடும்பமே பெரிய ஒரு ஜடபரர் மாதிரி ஒரு குடும்பம் வச்சுக்கோங்களேன். இந்த நாராயண பிராந்தனுக்கு ஒரு வேலை உண்டான், டெய்லி என்ன பண்ணுவாராம், அவளுக்கு மலை பக்கத்துல ஒரு வீடு கீழே வந்து ஒரு பாறையை உருட்டுவார், உருட்டு உருட்டு ரொம்ப கஷ்டம், ஒத்தால உருட்டுவார், சாயங்காலம் வரைக்கும் உருட்டிட்டு போவார் மலை உச்சிக்கு, உருட்டிட்டு போயிட்டு அங்கேயே தள்ளி விடுவார், அது உருண்டு போய் கீழே ஓடையில தோப்புன்னு விழும், ஐயா அவரு சிரிப்பார். இவ்வளவுதான் வேலை இருக்கு டெய்லி, ஊரெல்லாம் சிரிக்கிறா, பாத்தி மாத்தி அவன் அண்ணாக்கு ரொம்ப வெக்கமா போயிட்டு, என்னடாம பைத்தியகாரமா இருக்கான், உருட்டி கொண்டு மேல வச்சாலும் பரவாயில்ல, அதே கல்ல திருப்பி எடுப்பார், திருப்பி அடுத்த நாள் காத்தாலும் சாயங்காலம் வரைக்கும் உருட்டுவார், மலைக்கு மேலவே அங்கே தொப்புன்னு தள்ளுவார், அது கீழே விட ஐயா சிரிப்பார். ஒரு நாள் அண்ணா பொறுக்க முடியாம கேட்டார், என்னடா பைத்தியக்காரனா இருக்காய், எதுக்கடா அப்படி உருட்டின்னு போறா, விடிய விடிய உருட்டின்னு போயிட்டு பகலெல்லாம் உருட்டுறாய், அது உருட்டின்னு போய் சுகமா இருக்குண்ணா. சரி உருட்டின்னு போனது தான் போன, அது ஏன்டா மேலேந்து ஒரு தள்ளு தள்ளி அதுக்கு தொப்பு ஐயா கை கொட்டி சிரிக்கிறியாடா, இதுக்கு போய் எதுக்குடா இவ்வளவு பிரயத்தனப்படணும் அப்படின்னா. உடனே நாராயண பிராந்தன் சொன்னாரா, நீங்க எல்லாம் கூட அல்ப சந்தோஷத்துக்கு இதைத்தான் பண்றேன், அல்ப சந்தோஷம் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு கடைசியில ஐயான்னு குதிக்கிற காதல காபி குடிச்சு குதி குதிக்கிறேள், காபி வரலன்னா ஒரு டென்ஷன், பால்காரன் பத்து நிமிஷம் லேட் ஆயிடுதுனா எல்லா சாபமும் அவன் தலையில ஏத்தி அடுத்த வாரம் மாத்த போற காலங்காலத்தில் அவனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி ஒரு டம்ளர் காஃபிக்கு, ஜஸ்ட் ஒன் டம்ளர் காஃபி அதை குடிச்சோன்னு அப்புறமா தான் புத்தி வேலை செய்யறது, அல்ப சந்தோஷம். அதான் அவர் சொன்னார், நான் காஃபின்னு சொல்ல பெரிய பெரிய விஷயங்களுக்கே அப்படிதான் ரொம்ப பகு பிரயத்தனப்பட்டு அடைஞ்சுட்டோ கடைசியில் ஐயா அடைஞ்சு விட்டேன் அவளை அப்படி அனுபவிக்கிறதே கிடையாது, எல்லாம் அல்ப சந்தோஷத்துக்கான பிரயத்தனம் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால இப்படி நேரத்தை விரயம் பண்றதை விட பக்தி பண்ணி நாமஜபம் பண்றது வசக்தி. ஆழ்வார் சொல்ற, அடுத்து சொல்றா, கருமமும் கரும பலனும் ஆகிய காரணன் தன்னை திருமணி வண்ணனை செங்கன் மாளினை தேவ விரானை ஒருமை மனத்தினுள் வைத்து உள்ளம் குழைந்து எழுந்து ஆடி பெருமையும் நானும் தவிர்ந்து பிதற்றுமின் பேதையை தீர்ந்தே. நீங்க வச்சிருக்க அதே பேப்பர்ஸ் தான் நானும் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக பிரிச்சு பிரிச்சு வாசிக்கிறேன், அதை நீயா வாசிக்கிறேன். கருமமும் கரும பலனுமாகிய காரணன் தன்னை, ஒவ்வொரு செயலின் காரணமும் செயலும் செயலின் பலனும் நானே, எல்லாம் நான் தான் பண்றேன். கருமமும் கரும பலனுமாகிய காரணன் தன்னை. அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றான், யுத்தம் பண்ண வைக்கிறது நான்டா, இந்த யுத்தத்தினாலே கிடைக்க போற பெருமை எல்லாம் என்னோடது தான்டா, இவாளெல்லாம் ஐயோ அப்படி இப்படின்னு புலம்புறியேடா, ஒன்னும் கவலைப்படாதே, இவா உசுரெல்லாம் ஏற்கனவே நான் வாங்கியாச்சு, என் கண்ணாலேயே உசுர வாங்கிட்டேன், நாலு அம்ப போட்டு நீ பெருமையை வாங்கி கூடான்ற சுவாமி, எல்லாம் நான் பண்ணியாச்சுரா, அத்தனையும் நான் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்றார். கருமமும் காரணம் எல்லாம் அவன் தான், ஆதி கர்த்தா அப்படின்னு கர்த்தரே அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில், கர்த்தரே அதான் கர்த்தரேன்றாவ, கர்த்தரே கூட ஒரு தேவை சேர்த்துட்டா, சம்ஸ்கிருத ஒரு தேவை தமிழாக்கிட்டா, கர்த்தரேன்றது நல்ல சம்ஸ்கிருத வார்த்தை, விஷ்ணு சகஸ்ரநாம வார்த்தை, கர்த்தரே கர்த்தரேனா கர்த்தா, நம்ம சொல்லுவாங்க கர்த்தா யாருன்னு கேட்பா, ஆத்தியார்கள்லாம் வந்தா கர்த்தா யாரு அப்படின்னு, கர்த்தா எல்லாத்துக்கும் கர்த்தா பகவான், ஆதி கர்த்தா. அவன் தானே பிரளயத்துல படுத்துட்டு இருக்கான், அவன் தானே பிரளயத்துல நாபிலேந்து பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான், அவன் தானே வராகமா வந்து பிரளயத்திலேந்து பூமியை தூக்குறான், ஆதி கர்த்தா. திருப்பியும் பிரளயத்துல எல்லாத்தையும் மயங்கடிக்கிறது அவன் தான், அந்த பிரளயத்துல எல்லாத்தையும் ஸ்ரீகரிக்கிறதும் அவன் தான், திரும்பி பிரளயம் முடிஞ்சவன்னா ஆளில படுத்துக்கிறதும் அவன் தான் கர்த்தா. அந்த ஆலமரம் பிரளயத்தை எங்கடா மிச்சப்பட்டு கிடக்கிறதா, அது அவனுடைய பலத்தினாலே மிச்சப்பட்டு கிடக்கு, நமக்கெல்லாம் சந்தேகம் வரும், அது எப்படி ஆலமரம் மண் இல்லாம நிக்குமானா, நிக்கும், கடல்ல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, அவனுடைய பலத்துல நிக்கும், அந்த ஆலமரத்தை நிக்க வச்சு அந்த ஆளிலையும் இருக்க வச்சு அந்த ஆளில இவன் எப்படிதான் தாங்கறது, அதுக்கு பலத்தையும் இவன் கொடுத்தான், ஆளி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் ஆண்டவாள் சொல்றான். அதேதான் திருப்பானாழ்வாசல, ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவனையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லாதொருள் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஆலமரம் எங்கடா இருக்குன்னா கண்டம் என்னும் கடிநகர் தேவப்பிரயாகின்னு ஒரு திவ்ய தேசம் இமாலயாஸ்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம் தேவப்பிரயாகை, அடிச்சுட்டு வருவா அந்த கங்கை, அழகானந்தா பாகீரதி ரெண்டும் மிக்ஸ் ஆகி அங்கேருந்து அவளுக்கு கங்கானே பேர், ராமன்லாம் தபஸ் பண்ண ஒரு இடம், பெரியாழ்வார் போய் பெருமாள் பார்க்க ரொம்ப ஜம்முன்னு இருப்பார், குழுக்கு முழுக்குன்னு கண்ணு அப்படி திறந்து வச்சுட்டு, அது என்ன ஆச்சரியம்னா அந்த கோவில்ல பாசுரங்கள் தமிழ்ல அப்படி வச்சிருப்பா, ஐயோ தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு பேரன் திவ்ய தேசம், என்னுடைய கண்டங்கள் எல்லாம் கடுமையா ஓடி போயிடுமா, கடினா வேகம் நடத்தும், வேகமா ஓடி போற ஒரு இடம் அந்த இடத்துக்கு போனா. பெரியாழ்வாரெல்லாம் போன ஒரு ஸ்தலம் கண்டம் என்னும் கடிநகர். அத்தனை விசேஷம், அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்தோட இலையில தான் பகவான் பிரளயத்துல பள்ளி கொள்றான், ஜம்முன்னு நிக்கும் அந்த ஆலமரம் இன்னைக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆதி கர்த்தா இவன் தான், கருமமும் கரும பலனும் ஆகிய காரணம் தன்னை. நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு கர்மா பண்றோம், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம், சத்தியமா இல்ல. நம்ம ஆசைப்பட்டு பண்ற ஒரே கர்மா தூங்குறது ஒண்ணுதான். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம, போர் அடிக்காம, கவலையே படாம சத்தங்கத்திலேந்து பாம்பேல நின்றுட்டே தூங்குவா ட்ரெயின்ல. எங்க தூக்கத்துக்கு வசதியே கிடையாது, எங்க வேணா எப்படி வேணா தூங்குவோம். ஒரு நாள் கூட ஐயோ போர் அடிக்கிறேன் தூங்கி யாரோ ஒருத்தர் சொல்லிருக்க சொல்லுங்க. தூக்கத்தை பத்தி பேச கூட மாட்டேன் யாரும். நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், அடுத்தா தூங்கிடுவேன் டச் உட் அப்படின்னு, இந்த கண் பற்றப்படா அப்படின்னு டச் உட் ஏதோ இன்னி வரைக்கும் படுத்தா தூங்கிடுவேன். பெரிய பெருமை வேற என்னமோ, நான் நடத்தா நாராயணா குப்தா நாராயண வரேன்னு நாரதர் சொல்ற மாதிரி நான் எங்க படுத்தாலும் தூங்கிடுவேன். இது பெரிய ஒரு குவாலிட்டி. இந்த விஷயம் எல்லாம் வருத்தமே படல, கவலையே படல. பல விஷயங்கள் நமக்கு ஆசையே கிடையாது, ஆனா உள்ளே ஒண்ணு பண்ணு பண்ணு சூண்டறது பாருங்க. ஒவ்வொரு நாள் எவ்வளவு கர்மா பண்றோம். அப்ப அந்த கர்மாவுக்கு காரணம் யாருன்னா இவன் தான். கர்மமும் கரும பலனும் ஆகிய அந்த பலன் நான் தான் கொடுக்கறான். கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கர்மா செய்யறது உனக்கு அதிகாரம் இருக்கடா, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்டா, பலன் நான் பாத்துக்கிறேன். பலன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பலன் நான் பாத்துக்கிறேன். அதுதான் ஆழ்வார் சொல்ற, கருமமும் கரும பலனும் ஆகிய காரணன் தன்னை. எல்லாத்துக்கும் காரணன், ஆதி காரணன், ஆதிநாதர், ஆதி மூலம் காரணன் தன்னை. திருமணி வண்ணனை செங்கன் மாலினை தேவபிரானை மணிவண்ணன். பகவான் இந்திரநீல மணி மாதிரி இருப்பானால மணிவண்ணன் பேரு. திருமணி வண்ணனை செங்கன் மாலை, அழகான செந்தாமரை கண்கள் கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு உலகா வர்ணிக்கிறார். திருப்பானாழ்வார் அமலநாதி பிரான்ல கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள். ரங்கநாதனுடைய கண்கள் அவ்வளவு அழகா இருக்கான். ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி கண்களை பார்க்கணும், இந்த பச்சை வண்ணத்துல அப்படி செவ்வரி ஓடி இருப்பார். திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பி தாமரை கண்களோடும் அப்படின்னு வர்ணிக்கிறார். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ அப்படின்ற ஆண்டார். இந்த பகவானுடைய கண்கள் எப்பொழுதுமே சிவந்த கண்களாம். தசரத விஸ்வாமித்திர கிட்ட சொல்றார், பகவானுக்கு 11.5 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இந்த 11.5 வயசுக்கு விஸ்வாமித்திர கூப்பிடுறார் யாக சம்ரக்ஷணத்துக்காக. இப்ப தசரதர் சொல்றார், பாவ ராமன் ராத்திரி கூட ஒழுங்கா தூங்குற, எவ்வளவு தூங்கினாலும் குழந்தைக்கு பத்தல காத்தால கண்ணை திறந்த சக்கச்சவையன்னு இருக்குன்ற. ரொம்ப தூங்கலாம் கண் சவந்திருக்கும் இல்லையா, அவன் கண் இயற்கையாவே சவந்திருக்கான். ஆனா தசரதன் அப்படி சொல்றான், அந்த பாசத்துல இந்த கண்கள் சிவந்த கண்கள். புண்டரீகாட்சன் அப்படின்னு திருநாமம், திருவள்ளரை திவ்யதேச பெருமாள் பேர் புண்டரீகாட்சன். அழகான கண்கள், பூரி ஜெகநாதன் எப்படி பாக்கணும், வச்ச கண் வாங்காம பாக்கணும்னா பூரி ஜெகநாதன் தான். ஆ காணாத கண்டா மாதிரி பாக்குறானே அப்படின்னு தெரியுமா, அப்படி பாப்பான் ஜெகநாதன். அத்தனை அழகான திருக்கங்கள் தான் ஆழ்வார் சொல்றார். திருமணி வண்ணனை செங்கன் மாலினை, மால் அப்படின்னா காதல் அன்பு. மாலே செய்யும் மணாளனை மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை அப்படின்ற ஆண்டார். அன்புக்கு ரூபம் கொடுத்தா அதுதான் கிருஷ்ண அவதாரம். செங்கன் மாலினை தேவபிரானை திருத்தொலைவில்லி மங்கலம்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு நவ திருப்பதிகள்ல, இரட்டை திருப்பதினு பேர். அதுல பெருமாள் பேர் ஒருத்தர் பேர் அரவிந்தலோசனம், இன்னொருத்தர் பேர் தேவர்பிரான்னு பேர். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், திருமணி வண்ணனை செங்கன் மாலினை தேவபிரானை, தேவர்களுக்கெல்லாம் பிரான், தேவர்களுக்கெல்லாம் சுவாமி. தேவபிரானை ஒருமை மனத்தினுள் வைத்து உள்ளம் குழைந்து எழுந்து ஆடி, அவன் அப்படியே மனசுல வச்சுக்கணும், அப்படி மனசு அப்படி தாங்கடமா. எப்படி ஒரு கை குழந்தைக்காரி எல்லா வேலையும் பாப்பா, ஆனா மனசுக்குள்ள அந்த குழந்தைய அப்படி பத்திரமா வச்சிருப்பா இல்லையா, அது போலே இந்த குழந்தைகள்லாம் முதல்ல ப்ரீ கேஜி ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துருவா அம்மா. ஒரு மணி நேரம் தான் ஸ்கூலே இருக்கும்னே, இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அம்மா அவ்வளவு யோசனை பண்ணுவா, அது சூச்சு போச்சான்னு தெரியலையே, அவகிட்ட சொல்லித்தான் தெரியலையே, ஸ்கூல்ல தண்ணி கொடுத்தாளான்னு தெரியலையே, என் குழந்தை ஒன்னும் கேட்காது, அதுக்கு இன்னும் ஒழுங்கா வார்த்தை வரலையே, இது பேசுற பாஷ அவளுக்கு புரியுறதுக்கு ஒரு மணி நேரம் முடிஞ்சே போயிடும். ஆனா அவ ஹதயம் முழுக்க அந்த குழந்தை கிட்ட இருக்கு பாருங்க, அம்மா கிட்ட அந்த மாதிரி ஹதயத்துல கண்ணன் வச்சுக்கணும். ஏன் வச்சுக்கணும்? அவன் தன்னுடைய ஹதயத்தை நம்மள வச்சிருக்கான். நம்ம அவன் அவ்வளவுதான் யோசிக்கிறோமோ இல்லையோ, சுவாமி எப்பொழுதும் நம்மளை யோசனை பண்ணிட்டே இருக்கான். அதனாலதான் சிசுபாலன் திட்டும் பொழுது ஒன்னு ரெண்டு மூணு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க, சின்சியரா எத்தனை திட்டு திட்டுறான்னு காதால கேட்டு கரெக்டா மாத்தி போயிடப்படாதுன்னு கவலை வரேன் அவருக்கு. இந்த சகசிரநாமத்தை கரெக்டா 1000 நாமம் வரணுமோன்னு அந்த மாதிரி உனக்கு அறிவு இல்ல, ஒன்னு உனக்கு புத்தியே கிடையாது, ரெண்டு நீ பொம்பளை பின்னாடி சுற்றணும், மூணு நீ வெண்ண திருடன், நாலு இத்தனையும் அது என்னமோ நல்ல வேலை அந்த ஸ்தோத்திரம் மட்டும் கிடைக்கல. ரொம்ப நாளா தேடி இருக்கேன் எங்க சிசுபால ஸ்தோத்திரம் கிடைக்குமா அப்படின்னு, உடனே மோட்சம் கிடைச்சிடும். சகசிரநாமம் சொல்லி உடனே மோட்சம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா சிசுபாலன் திட்டின் கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும் அம்மாழ்வார் சொல்ல, கேட்கிறவாள்லாம் காதை பொத்திக்கிறவாளாம் அந்த மாதிரி பேசுறானா, பேசி முடிச்சா சக்கராயுதம் வந்து தலையை சீவிடு, மோக்ஷம் ததாமின்னு கொடுத்துட்டானா ஆச்சரியமா. அப்படியே மனசுக்குள்ள இவன் அப்படி நினைக்கிறானா அந்த பக்தனை, நாகம் வசாமி வைகுண்டே சொல்றான் இல்லையா, என் பக்தர்கள் எங்க ஜெபிக்கிறாளோ அங்க இருக்கான்டா, அங்க இருக்கேன்டா அப்படின்னு ஹயத்துக்குள்ளேயே இருக்கான. ஜனாபாயெல்லாம் அப்படிதான் வச்சுக்கலாம் மனசுக்குள்ள, பாண்டங்கன்னு யாராவது திருட போவானா, ஜனாபாய் இங்கே சொல்லடா திருட போகாத, வெண்ணதானே போகணும் நான் தரேன், இல்லடி அவாத்திர போய் திருடி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கொண்டி கவலைப்படாத, உன் பேரை கெடுத்துக்காது நான் திருடி தரேன்னு போலாம். இவ உட்காந்துட்டு ஆத்துல துணி தோச்சுட்டு இருப்பா, நதிக்கரில் துணி தோச்சுட்டு பாண்டங்களோட பேசிட்டு இருப்பா. எத்தனையோ மகாத்மாக்கள், எத்தனையோ மகாத்மாக்கள், நிறைய 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 பேர். ஒரு மகாத்மா அப்படிதான் நதியில அப்படி குளிக்கிறார், அப்ப ஒரு ஸ்திரீ வரா, சுவாமி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும் பால் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டா. எவரோ அவசரமா குளிக்க போறா, அவருக்கு கொடுத்துட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் அவ பால் வியாபாரம் பண்ண போலான்னு நினைக்கிறார். ஒரு பாலை வாங்கினார், அப்படியே நதிக்கரை மணல் அப்படி கொட்டிட்டார், போயிட்டு வாங்கிட்டு அவள் கோபம் துருத்து, அதரா தப்பு பண்ணிட்டேனா, இப்படி நான் கொடுத்த பாடலாம் மண்ணில் கொட்டி வீணாக்கிட்டே சுவாமி அபிஷேகத்துக்காக கொண்டு வந்தேன், வருஷம் அபிஷேகம் தான்மா பண்ணேன், நீ கோவிலில் போய் பாருன்னுட்டா. கோவிலில் போய் பார்த்தா அவர் இங்கே கொட்டின பாடலாம் அங்கே சுவாமி மேலே அப்படியே வழிஞ்சிருந்து, இங்கே அவர் கொட்டினது அங்கே பாவம், நதிக்கரலை கொட்டின பால் அங்கே சுவாமி மேலே அப்படியே வழிஞ்சது. என்ன ஹிருதயம் இருக்கும் பார்த்துக்கோங்க, மனசுக்குள்ள அப்படி வச்சிருந்துருக்கா, ஒருமை மனத்தினுள் வைத்து உள்ளம் குழைந்து எழுந்து ஆடி, அந்த மாதிரி வச்சுண்டு உள்ளம் குழையணுமா எழுந்து ஆடணுமா. முக்கியமா சொல்றார் பெருமையும் நானும் தவிர்த்து தவிர்ந்து, ஆகான ஆடுறனே அந்த பெருமையும் போயிடணும், ஐயோ நான் ஆடுறதை வாழலாம் பாக்குறாளே அந்த வெக்கமும் போயிடுமா. பெருமையும் நானும் தவிர்ந்து பிதற்றுமின் பேதமை பேதையை தீர்ந்தே, அழகா புலம்புங்கோ இந்த பேதமை இருக்கோன்னு யாரா என்ன நினைச்சிருந்தா என்ன பண்றது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. யமதர்ம ராஜா கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கா, சலோ அப்படின்னு எப்படா ஆயிஷம் போவார்னு தெரியாது, திடீர்னு அவர் பாட்டு கிளம்ப சொல்லிடுவார், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், நம்ம என்ன சொல்லியும் கேட்க மாட்டார், என்ன சாவித்ரியான்னு சத்தியமான் போறானா போகாதே போகாதே என் கணவான் சொல்றது, எல்லா காலடையான நோன்புக்கு வந்து ஒரு நாளும் என் கணவன் என்ன விட்டு ஓடாது இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லுவார், நான் ஓடாதுன்னு சொல்ல தெரியாது இல்லை, அன்னைக்கு மட்டும் அழகா ஓடாது இருக்க வேண்டும் சொல்லி என்ன அழகா ஜோர் அவளே அடைய பண்ணி அவளே சாப்பிட்டுட்டு அப்புறம் மிச்ச மீதி ஆதிக்காருக்கும் கொடுத்துட்டு இவ்வளவுதான் இருக்கு, வெண்ணெய் இவ்வளவுதான் இருக்கு, ஏதாவது சொல்லி இவ்வளவா என்ன என்ன சாவித்ரியா போகாதே போகாதே அன்னைக்கு கூட சேல்புக்கு எழுதிருந்தான். ஆண்களுடைய தலையில் ரொம்ப மோசம் அப்படின்னு என்னடா, பெண்டாட்டிக்கிட்டேந்து ஒருத்தனை யமதர்மராசன் கூட காப்பாற்ற முடியல எழுதி வச்சுட்டான், சாவித்ரி சத்தியவான் கதையை இந்த வருஷம்ல பார்த்த ஒருத்தான் வந்தான், பெண்டாட்டிக்கிட்டேந்து கணவனை காப்பாத்த யமதர்மனாக கூட முடியல, சரியோ தப்போ எழுதிருந்தான் அந்த சாவித்ரி சத்தியவான் கதையை இந்த வருஷம்ல இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அது யோசனை வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் நம்ம வாழ்க்கை. அதனால ஆழ்வார் சொல்றாரு, இதுல வந்து உனக்கு பெருமைக்கோ வெக்கப்படுறதுக்கோ நேரம் இல்லையப்பா, இது எப்படாப்பா முடியும், முடிச்சவன எப்படாப்பா வைகுந்தம் போகலாம், நம்முடைய வீடு போகணும் இல்லையா, ஊரெல்லாம் நீங்க சுத்தலாம் வீட்டு கிளம்பலாம் அப்படின்னு, இந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல் பெல் அடிச்சு குடு குடுன்னு ஓடி வரும், வீட்டுக்கு போகிற ஒரு சந்தோஷம், ஆபீஸ் எப்படாப்பா முடியும் வீட்டுக்கு கிளம்பலாம், எல்லாரும் வீடு யாத்திரையெல்லாம் போவோம், வீடு வந்து அப்பாடா என்ன வேணா சொல்லு வீடு சொர்க்கம், நம்ம வீடு ஒன்று சொர்க்க மாதிரி இல்லை. அதே அழுக்குதான், அதே டோம்பிவில்லி நாய்கள் தான், அதே கொசு தான், அதே தண்ணி ப்ராப்ளம் தான், அதே கச்சரா தான். ஆனாலும் நம்ம சொர்க்கம் அபாடா என்ன வேணா சொல்லுப்பா. வெள்ளம் நல்லா பார்த்து பார்த்து எல்லாம் யாத்திரை பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிருப்பான். ஆத்துக்கு வந்து மோசம் அப்பா நம்ம ஆத்துல. அப்ப அங்க சாப்பிட்டதெல்லாம் பொய்யான்னு தான் தெரியுது. அப்ப இதுல வந்தா எவ்வளவு ஒரு சுகம் இருக்கு பார்த்தாடா. இதை விட கோடி மடங்கு சுகம் நம்முடைய வீடான வைகுந்தம் பரமபதம் போகிற. அப்ப அதை போகிறதுக்கு ஒரு தவிப்பு பணம், அதுக்குதான் ஆழ்வார் சொல்றார் பஜனை பாடி ஆடுங்கோ, எவ்வளவு நேரம் முடியுமோ ஆடி பாடுங்கோ. அப்ப தானாகவே பகவான் அழிச்சுட்டு எத்தனையோ பெரியவாள்லாம் பஜனை பாடி ஆடின்றப்ப அப்படியே விழுந்துடும், அப்படியே உச்சிருப்பாள், அப்படியே பகவான் அடைஞ்சவர்கள் பல பேர் நான் பார்த்திருக்கேன், நான் கேள்வியும் பட்டிருக்கேன். நிறைய புராண இதிகாசங்கள் எல்லாம் காண கிடைக்கிற தன்னையில மறந்து ஆடி பாடணும். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே விடுறாளும் திருக்கோடு பெண் பிள்ளையில எத்தனை அழகா அந்த விப்ர பத்தினி கிருஷ்ணன் நினைச்சு நினைச்சு சரீரத்தை விட்டு விட்டு கண்ணன் கிட்ட போயிடுறாளும். அதுபோல அதனால துக்கத்தை விடுங்கோ, பெருமைய விடுங்கோ, ஆடி பாடுங்கோ. கருமமும் கரும பலனுமாகிய காரணன் தன்னை திருமணி வண்ணனை செங்கன் மாலினை தேவபிரானை ஒருமை மனத்தினுள் வைத்து உள்ளம் குழைந்து எழுந்து ஆடி பெருமையும் நானும் தவிர்ந்து பிதற்றுமின் பேதையை தீர்ந்தே. இதெல்லாம் தீர்ந்து போகும்படியா ஆடி பாடுங்கோ அப்படின்றார் ஆழ்வார். இந்த பத்து பாசுரங்கள்ல பேசுற பதினோராவது கடைசி பல பல ஸ்ருதி நம்ம திரும்பி முதல்ல இருந்து ஒரு தடவை எல்லா பாசுரத்தையும் அனுபவிச்சிடும். மொய்மாம் பொம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார் முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் தொள்ளாதார் தம்மால் கருமமின் சொல்லீர் தன் கடல் வட்டத்து உள்ளீரே. அழகா கஜேந்திர ஆழ்வான் முதலையுடைய வாயில மாட்டிக்கிறான். அப்ப உடனேயே ஆதி மூலமே அவன் கத்தினான். கத்தின உடனேயே சுவாமி வந்தாரோன்னு அந்த பகவான சொல்லி பாட வேண்டாமா? எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் தொள்ளாதார் தம்மால் கருமம் என் சொல்லி தன் கடல் வட்டத்துள்ளீரே. கஜேந்திரன் கூட்டவனே ஆதி மூலமேன்னு கூட்டவுடனே ஓடி வந்தான். ஓடி வந்தவனுக்கு அவன் கையில அழகா சுதிக்கையில தாமரை எடுத்து நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தேன்னு நீட்டினான். ஆத்திர ஏதான பிரச்சனை வந்துடுத்து, வியாதி வந்துடுத்து, கவலை வந்துடுத்து, மனசு கேட்கலையா? உடனே மானசீகமா கையில ஒரு தாமரைய வச்சுக்கோங்க, பெருமாளை நினைச்சுக்கோங்க, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தேன்னு ஜபிங்கோ, நிச்சயமா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். நீங்க பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப பலமான வார்த்தை பரமபாகவதம் கஜேந்திரன் பெரியவா சொன்ன வார்த்தைகளுக்கு பகவான் அவ்வளவு மரியாதை கொடுக்கற, நம்ம கொடுக்கிறோமோ இல்லையோ. பெரியவாவுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு மரியாதை உண்டு. எல்லாரும் சொல்ல சகஸ்ரநாமம் ஜபிங்கோன்றார். சகஸ்ரநாமம் ஜபிச்சா உடனே எல்லாம் மாறுறதுன்னா பீஷ்மர் சொல்லியிருக்கார். என் பீஷ்மர் சொன்னதை இவா சொல்றா, அதனால அந்த அனுகிரகம். பகவான் யாராவது சகஸ்ரநாமம் சொல்றதை பார்த்தா ஓ இது பீஷ்மர் சொல்லியிருக்கார், இதை சொல்லி அவளுக்கு நடக்கலைன்னா பீஷ்மருக்கு கெட்ட பேருன்றதுக்காக நின்று வேண்டுவன். அதனால ஆச்சாரி புருஷர்கள் ஆழ்வார்கள் இவா சொன்ன வாக்கியங்களுக்கு பகவான் அவ்வளவு மரியாதை கொடுக்கிறான். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. இன்னொன்னும் பண்ணலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்களேன், யாதியோ கவலையோ மனசை போட்டு அப்படி தசைகிறது ஒண்ணும், அது அப்படியே ஒரு தாமரப்பு மாதிரி கையில வச்சுக்கோங்க. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, தைரியமா சொல்லு. சொன்னா அதை வாங்கிக்கிறதுக்கே பகவான் வந்துருவான். பகவானுக்கு என்ன கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட இருக்கிறதானே கொடுக்க முடியும். அப்ப எந்த கவலை உங்களை வாஸ்டது, எந்த பயம், எந்த பிரச்சனை, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மானசீகமா அதை அப்படியே எடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுது. சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்படின்னா சுவாமி பார்த்துட்டு, அப்ப என்ன ஆயிடுறதுனா அது சுவாமி கையில நீங்க கொடுத்துட்டு பகவான் அதை அர்ச்சனையா ஏத்துக்கிறான். அதே சமயத்துல நமக்கு பகவத் தரிசனமும் கிடைச்சுடுறது, அனுகிரகமும் கிடைச்சுடும். அதனால ஆழ்வார் சொல்றாரு, அப்படி கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண பகவான் இருக்கான், உன்னை காப்பாத்த வரமாட்டானா, அவனை சொல்லி ஆடி பாடாம உனக்கு வேற என்ன வேலை அப்படின்னு. அவளால அவளுக்கு வேற என்ன பெரிய வேலை, வேற என்ன பெரிய கேட்டுற வேலை அப்படின்றார் ஆழ்வார். அடுத்த பாசம் சொல்றார், தன்கடல் வட்டத்துள்ளாரை தமக்கிரையா தடிந்துண்ணும், தென்கடற்கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை, பண்கள் தலைகொள்ள பாடி பறந்தும் குனித்து உழலாதார், மண்கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதம் அலைந்து. மனுஷாலெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடிய அசுரர்கள், அவர்களெல்லாம் அழிக்கும்படியான திருவடி உடைய பெருமான், அவன் நாமத்தை சொல்லி தலகுப்புற விழுந்து மாதிரி ஆடி பாடணும். அப்படி பண்ணாதவா திரும்ப 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 புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மாற்றின்னு முழிக்கிறா. அதனால இப்ப இரண்யாக்ஷன் இரண்யகசிபன் அவ்வளவு கஷ்டப்படுத்துறான், இரண்யகசிபு அவ்வளவு கஷ்டப்படுத்துறான், ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி கஷ்டப்படுத்துறான். நம்ம சொல்லுவோம் சமயத்துல, நான் இப்படி பண்ணா அப்படி கஷ்டம்ன்றா, இந்த பக்கம் பண்ணா என்ன பண்ணாலும் குத்தம்ன்றா, இந்த ரெண்டாவது மனைவி கைப்பட்டா குத்தம், கால் பத்தா குத்தம் அப்படின்னு, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். நம்ம சுய பச்சாதாரத்துக்கு 1000 கோடி பழமொழிகள் வச்சிருக்கோம். ரொம்ப பாவம், நம்ம ரொம்ப நல்லவா நிரூபணம் பண்றதுக்கு நிறைய வசனங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி எந்த வசனமும் பிரகல்லாதம் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட பேசவே இல்லை. நீங்க பாகவத்தை தேடி தேடி பாருங்க, எங்க அப்பா அப்படி படுத்துறாரு, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு எங்கேயாவது பிரகல்லாதன் அழுதான்னு ஒரு வார்த்தை காட்டிடுங்க யாராவது. நான் தைரியமா சொல்ற ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன், காதையே எடுத்துக்கிறேன், சத்தியமா கிடையாது. அவன் திரும்ப திரும்பி பேசினது புலம்பினதெல்லாம் நாராயண 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 நாராயண, ஒரு புலம்பல் இல்லை. அதுதான் அதிசயம் தெரியுமா, நம்ம புலம்புறதுக்கு அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நாமஜபம் பண்றதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்குது. அசுரர்கள் அழிக்கிறதுன்னு சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கிற எம்பெருமான் நாமத்தை சொல்லி பாடணும் இல்லையா, அதை விட நீங்க புலம்பின்னு இருந்தே வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தவங்களை கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கா, இல்லாட்டி பிரச்சனை வந்துட்டு இருக்கு, புலம்பின்னு இருந்தே அப்படின்னா டக்குனு உயிர் போயிடுச்சுன்னா, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலைவரம், உசுறு போகும்போது யார் எதை நினைக்கிறார்களோ அவர்கள் அதையே அடைகிறார்கள் சுவாமியோட வாக்கு. இந்த ஜென்மாவே இவாளோட இம்சை, இன்னொரு வாட்டி பிறந்து திரும்பி இவாளோடையா, தஸ்மாத் ஜாகிரத 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 ஜாகிரத. பகவான் நினைச்சு புலம்பணும், பிரகலாத ஒரு புலம்பல் புலம்பவே இல்ல, ஸ்தம்பேன திருஷ்யதே ஹரிய பாதுதான் ஜம்முனு பாதுறான. ஆழ்வார் சொல்ற, நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடிய அசுரர்களை அழிக்கக்கூடிய ஹரிய நினைச்சு ஆடி பாட வேண்டாமா அப்படின்ற முதல் பாசுரம். கஜேந்திர ஆழ்வான காப்பாத்தின பகவான் உனக்கும் இருக்கான், அவனை நினைச்சு ஆடி பாடுறதும் அவன் வேலை அப்படின்ற. ரெண்டாவது பாசுரத்தை சொல்ற, அசுரர்கள் அழிக்கும்படியான திருவடியுடைய எம்பெருமான் உனக்காக இருக்கான், அவனை நினைச்சு ஆனந்தமா ஆடி பாடாம திரும்பி திரும்பி வந்து பிறந்துட்டு இருப்பியா சேச்ச அப்படின்ற. மூணாவது பாசுரம் சொல்ற, மலையை எடுத்து கல்மாறி காத்து பசுநிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லி சொல்லி நின்று எப்போதும் தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதா அலைகள் நரகத்து அழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே. பகவான் கோவர்ணகிரியை தூக்கி ஜோர ஆணிரையெல்லாம் காப்பாத்தினான். இதுதான் சொல்லிட்டு இருந்த ரமன் ரேதி அப்படின்னு ஒரு இடத்தினுடைய மகிமையை சொன்னேன். ஆழ்வார் பாசனம் எவ்வளவு சத்தியம்னா, இன்னைக்கு அந்த ரமன் ரேத்தியோட ரேதி இருக்கு, அங்க போகும்போது எடுத்துன்னு வந்திருக்கோம், இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன். கோமாதா தன்னுடைய குழம்புனால பாறையெல்லாம் தூளாக்கி பவுடரா பண்ணாலே அந்த ரமன் ரேத்தி மண்ணு நாங்க போகும்போது கொண்டு வந்தோம், அது கரெக்டா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் அது பிரசாதம் உண்டு, அது வாயிலையும் போட்டுக்கலாம் தலையிலையும் போட்டுக்கலாம், அப்பே கிடையாது. நாங்கெல்லாம் தள்ள மண்ணு அள்ளி அள்ளி போருண்டோம் பரம சுகம்னு. அப்படி அந்த கோவர்ணகிரியை தூக்கி காப்பாத்தின பகவான் உனக்காக இருக்கா, ஆனந்தமா ஆடி பாடாம யமலோகத்துல யமகிங்கரர்கள்லாம் யாரா மாட்டுவான்னு காத்துட்டு இருக்கா, அவகிட்ட போய் மாட்டுவியா, ஒழுங்கா கிருஷ்ணநாமத்தை பாடுன்ற முதல் பாசுரம். கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள் இருக்கான் ஆடி பாடு. ரெண்டாவது பாசுரம், அசுரர்கள் அழிக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கான் ஆடி பாடு. மூணாவது பாசனம், கோவர்ணகிரியை உத்தாரணம் பண்ண பெருமாள் உனக்காக இருக்கான் ஆடிப்பாள். நாலாவது பாசனம் சொல்றார், வம்பவிழ் கோதை பொருட்டா மால்விடை ஏழும் அடர்த்த செம்பவள திரள்வாயன் சிறீதரன் தொல்புகள் பாடி கும்பிட்டு நட்டமிட்டு ஆடி கோகு உகத்துண்டு உழலாதார் தம் பிறப்பார் பயன் என்னே சாது சனங்கள் இடையே. நப்பின்னை பிராட்டிக்காக அவ அப்பா வச்சிருந்த ஏழு எருதுகளை ஏழு கிருஷ்ண ரூபமா இருந்து அடக்கி காட்டி ஜோரா அவளை கல்யாணம் பண்ணின்றானே, அவன் அனுபவிச்ச ஆடிப்பாடு அதுதான் பரம பிரயோஜனம். அப்பதான் சாது ஜனங்கள் இடத்திலே உனக்கு ஒரு இடம் கிடைக்கும், அதனால மிஸ் பண்ணிடாதே அப்படின்றார் ஆழ்வார். கஜேந்திரனுக்கு கிருப பண்ணவன் உனக்காக இருக்கான் ஆடிப்பாடு, அசுரர்களை அழிக்கிறவன் உனக்காக இருக்கான் ஆடிப்பாடு, கோவர்ணகிரியை தூக்கினவன் உனக்காக இருக்கான் ஆடிப்பாடு, நப்பின்னை பிராட்டிய கல்யாணம் பண்ணின்றவன் அவளோடு உனக்காக இருக்கான் ஆடிப்பாடு, சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனுஷரே. அதாவது சாது ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுத்துற கம்சனை அழிப்பதற்காக ஜோராக அமக்களமா வந்தானே, அவனை நினைச்சு வீதிகள் தோறும் ஆடி பாடு, அதுதான் உத்தமம், இல்லாட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன கஜேந்திர ஆழ்வான். அசுரர் அழிக்கக்கூடிய பகவான், கோவர்ணகிரி உத்தாரணம், நப்பின்னை கிருஷ்ணன், கம்சன் அழிக்கக்கூடிய மதுரா நாயகன். அடுத்து சொல்றார், மனிதரும் மற்றுமுற்றுமாய் மாயப்பிறவி பிறந்த தனியன் பிறப்பிலி தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கனியை கரும்பின் இன் சாற்றை கட்டியை தேனை அமுதை முனிவின்றி ஏத்தி குளிப்பார் முழுதுணர் நீர்மையினாரே. தசவதாரம் எடுத்த மனிதரும் மற்றும் முற்றுமாய் எல்லா யோனிகள்லையும் பகவான் பிறந்தானே, இவ்வளவு லீலைகள் பண்ணிருக்கானே, அமுது கட்டி சக்கர கட்டி கற்பஞ்சாறு ஆனந்தமா அவனை யார் ஏத்தி பாடுறாளோ அவர்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும், முழுதுணர் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்னு. அடுத்து சொல்றார், நீர்மையில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார் மல்கு சேனை அவித்த பரஞ்சுடரை நினைந்து ஆடி நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சங்குழைந்து நையாதே ஊன் மல்கி மோடு பருப்பார் உத்தமர்கட்கு என் செய்வாரே. பஞ்சபாண்டவர்களுக்காக 100 பேரையும் அழிச்சு போட்டானே, அவன் ஆனந்தமா அனுபவிச்சு உடம்ப ஜோரா வச்சுக்காம நன்னா சாப்பிட்டு உடம்பு பெருத்து வயிறு தள்ளிண்டு இப்படியா அலைவா ஐயோ அப்படின்றார் ஆழ்வார். அடுத்து சொல்றார், வார்புணல் அந்தன் அருவி வட திருவேங்கடத்து எந்தை பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே. அந்த திருவேங்கட மலைகளுக்கு எம்பெருமான நினைச்சு இஷ்டத்துக்கு ஆடி பாடினு ஊர் ஊரா சுத்திண்டு எல்லாரும் பைத்தியம் சொல்ற மாதிரி யார் இருக்காளோ அவர்களை தேவர்களே தொழுவார்கள். அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக அமர துணிய வல்லார்கள் ஒழிய அல்லாதவர் எல்லாம் அமர நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே கர்மமே. ஹிரதயத்துக்குள்ள வச்சிருந்து தியானம் பண்றவாளுக்கு வரும், மற்றவாளாலே அது முடியாது. மற்றவாளுக்கெல்லாம் பகவான் நாமத்தை சொல்லி ஆடி பாடுறதா கருமம்ன்ற கருமமும் கரும பலனுமாகிய காரணன் தன்னை திருமணி வண்ணனை செங்கன் மாலினை தேவபிரானை ஒருமை மனத்தினுள் வைத்து உள்ளம் குழைந்து எழுந்து ஆடி பெருமையும் நானும் தவிர்ந்து பிதற்றுமின் பேதையை தீர்ந்தே. எல்லாத்துக்கும் ஆதிகாரண பெருமாள் நாமத்தை வெக்கத்தை விட்டுட்டு பெருமையை விட்டு ஆடி பாடு எல்லாம் தீர்ந்து போடும். இவ்வளவு சொல்லிட்டு 11 பாசுரம் பலஸ்ருதி. இந்த 10 பாசுரங்கள் நம்ம சேவிச்சோம் இல்லையா, அதற்கான மகிமையை சொல்றார். தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணிகொள்ள வல்ல ஆர்ந்த புகழ் அச்சுதனை அமரர் பிரானை எம்மானை வாய்ந்த வள வயல் சூழ் தன்வளங் குருகூர் சடகோபன் நேர்ந்த ஓர் 1010 அருவினை நீரு செய்யுமே. தீர்ந்த அடியார் தம்மை பகவானே நீதான் கதின்னு அவன் திருவடியில யார் சரணாகதி பண்றாளோ அவர்களை திருத்தி பணிகொள்ள வல்ல, திருத்தி பணிகொள்றான். நம்முடைய தகுதி இருந்தா பகவானத்துல போகலான்னு கிடையாது, பகவானத்துல போகிறதுக்கு என்னடா தகுதினா உருப்படாம இருக்கணும், நிச்சயமா நமக்கு தகுதி உண்டு. உருப்படாதவர்கள் தான் பகவான் பக்கத்துல தைரியமா போகலாம், உருப்படுற போவே வேண்டாமே. சம்சாரி நாம் கருணையா ஆக புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரு முனி. நாம் உருப்படாதவாளுக்காக தான் பாகவதம், ரமணர் போய் யாராவது பாகவதம் சொல்லணுமா? யோசனை பண்ணி பாருங்க. ரமணர் உட்கார வச்சு கொஞ்சம் உருப்பிடுங்கோ, பாகவதம் சொல்றோம், நேரம் வீணா பண்ணிட்டு யாராவது சொல்லணுமா? காஞ்சி மகாபரிவாளுக்கு போய் யாராவது பாகவதம் சொல்லணுமா? விவேகானந்தருக்கு போய் யாராவது பாகவதம் சொல்லணும்? அவசியமே இல்லையே. அஜாமினனுக்கு சொல்லணும், திருதராஷ்டிரனுக்கு சத்தியமாக சொல்லணும், அப்பதான் தெரிஞ்சுவான் நம்மள அந்த கேட்டகரி என்ன. அதோட மோசமான கேட்டகரி அஜாமிலன் திருதராஷ்டிரனாவது ஏதோ கொஞ்சமாவது கேட்டா. அஜாமிலன் கடைசி காலத்தோட வெக்கத்தை விட்டு நாராயணான கத்தினா, பேரை சுருக்காம பகவான் நாமத்தை மாசாம. அப்ப பகவான் என்ன பண்றான்னா, அவன் திருவடியில் யாராவது விழுந்துட்டா சொன்னால அவள திருத்தரான், அழகா திருத்தரான் நாராயண பட்டத்ரி. அண்ணா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர், அதனாலேயே ஒரு திமிரா இருக்க ரகம்பாவத்துல இருக்க பூந்தான வரைக்கும் கிண்டல் பண்ற. ஆனா குருவாரப்பன் திருத்தி 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 இன்னைக்கு உலகம் முழுக்க நாராயணியம் ஜபிக்க வச்சுட்டானா இல்லையா? நாராயணத்துக்கு அவ்வளவு தவறுகள் இருந்தது, அவ்வளவு இலக்கண பிழைகள் இருந்தது. குருவாயூரப்பன் அது எல்லாத்தையும் தானே சொல்லி காட்டி அத்தனையும் மறையும்படியா பண்ண பூந்தானத்தை கிண்டல் பண்ணிடுற. பத்மநாபம் மரப்பிரபுகூன்ற வார்த்தை அதுக்கு கோச்சின்னுட்டு குருவாயூரப்பன் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல வந்து சந்தியா வேளையில பத்தத்திரியே நாராயணிய வாசிப்ப. அதுக்கு ஒவ்வொரு வாசிச்சுட்டு எப்படி இருக்குன்னா, குருவாயூரப்பன் சொன்னா எல்லாம் தப்பு, மகா தண்ட மோசம் அப்படின்னு பயந்தே போயிட்டார். இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதில்லையே, என்ன தப்பு இருக்குன்னார். எங்கெல்லாம் இலக்கண பிழை இருக்கோ குருவாயூரப்பன் லிஸ்ட் போட்டு சொன்னான். ஒரு பத்து தான் சொன்னார், ஒரு தசகம் வாசிச்சார், அதுலயே 1000 தவிர சொல்லிட்டான். பயந்து போயிட்டார், உடனே கையை கூப்பினார், எண்டே குருவாயூரப்பா அப்படின்னார். அடுத்த கட்சம் பகவான் குருவாயூரப்பனா காட்சி கொடுத்தான், இவ்வளவு தப்ப வச்சிருந்து நீ பூந்தானத்தை சொல்றியா? பத்மநாபு மரப்பிரபுன்னு சொன்னா என்ன குத்தம் ஆயிடுது, மரத்துக்கும் நான் தான் பிரபு, என்ன பண்ண போறாய் அப்படின்னுட்டான். புரி ஜெகநாதன் மரப்பிரபு தான், மரத்தினால ஆன மூர்த்தி தான். நிறைய கோவில்கள்ல பகவான் மரமூர்த்தி தான். காஞ்சிபுரத்துல அத்திவரதர்னு ஒருத்தர் உண்டு, கோவில் குளத்துல 40 வருஷத்துக்கு கொடுத்தா வெள்ள வருவர். அத்திவரதர் அந்த குளத்திலேயே அனந்த சரஸ்லயே இருப்பார், மரமூர்த்தி தான். கருங்குளம்னு ஒரு இடம் உண்டு திருநெல்வேலி ஜில்லால, நம்ம ஆழ்வார்த்தநகரி போற ரூட்ல கருங்குளம் ஒரு சின்ன மலை மேல சுவாமி உண்டு. ரெண்டு சந்தனக்கட்டைதான் அங்க பெருமாள், ரெண்டு சந்தனக்கட்டைதான் பெருமாள். அதுக்குதான் அழகா பெருமாள் தக்கு முதல்ல பார்த்தா பெருமாள் நினைச்சுப்போம், பார்த்தா பெருமாள் மாதிரி அலங்காரம் பண்ணிருப்பா. நேற்று கூட பேஸ்புக்ல பார்த்தேன், ஏதோ ஒரு கோவில்ல புளியோதர முறுக்கு லட்டு இதை வச்சு பெருமாள் மாதிரி அலங்காரம் பண்ணிருந்தான். இப்போ ஒரு வாரமா வாட்ஸ்அப் பேஸ்புக்ல 2-3 நாள் அதான் ஓடிட்டு இருக்கு, புளியோதரை பெருமாள் அப்படி பேர் வச்சுட்டா இருக்கு. புளியோதரைய வச்சு அழகா அதுக்கு குண்டலம் எல்லாம் அந்த முறுக்கெல்லாம் வச்சு புளியோதரை முறுக்கு லட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற ஐட்டமா பண்ணி அதை பெருமாள் மாதிரி அலங்காரம் பண்ணி அதுக்கு அழகா ஆரத்தி எல்லாம் காட்டின. அப்ப திருத்தராரம் பட்டத்திரிக்கு அந்த தவறுகள் எல்லாம் குருவாயூரப்பன் திருத்திட்டனால இன்னைக்கு நாராயணி இவ்வளவு வசதியா இருக்கு. அதான் ஆழ்வார் சொல்றார், தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணிகொள்ள வல்ல ஆர்ந்த புகழ் அச்சுதனை. அச்சுதன் ரொம்ப அழகான வார்த்தை, தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன் தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன். அப்பேற்பட்ட அச்சுதனை அமரர் பிரானை எம்மானை அமரர்களுக்கெல்லாம் பிரான் என்னுடைய சுவாமியை வாய்ந்த வளவயல் சூழ் அழகான வயல்கள்னால சூழப்பெற்ற தன் வளங்குருகூர் அழகான ஆழ்வாத்திரி. ஆழ்வார்த்திருநகரோட ஒரிஜினல் பெயர் குருகூர் தான். ஆழ்வார் இருந்த கால காரணத்தினால இதுக்கு ஆழ்வார் திருநகரின் பெயர் மாறிடுத்த ஒழிய திவ்ய தேச பெயர் திருக்குருகூர் தான். அண்ணா தாமிரபரணி ஆற்றங்கள் எப்பொழுதுமே தனிப்பு உண்டு, தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் மலையாளத்துக்கான தனிப்பு அப்படின்னு நல்ல தமிழ் வார்த்தை அது. தன் வளம் குருகூர் சடகோபன், சடகோபன் நம்மாழ்வாரோட பெயர் சடகோபன். நேர்ந்த ஓர் 1010 திருவாயுமொழி முழுக்க 1000 பாசனம், அதுல இந்த 10 பாசனம் யார் வாசிக்கிறாளோ அருவினை நீரு செய்யுமே நம்முடைய பிராரப்த கர்மாவை இல்லாம பண்ணிடும், பிராரப்த கர்மாவை இல்லாம பண்ணிடும். இந்த 10 பாசுரங்கள் பகவன் நாமத்தை ஆடி பாடணும்னு அவர் சொன்ன 10 பாசுரங்களை நம்ம வாசம்னா கேட்டோம்னா இதை நினைச்சோம்னா இதை புலம்பின் இருந்தோம்னா அருவினை நீரு செய்யுமே தீர்க்க முடியாத வினைகள்லாம் தீர்ந்து போகுமா. செடியா எவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி எல்லா வினைகளையும் தீர்க்கும்படியாக இந்த 10 பாசுரங்கள் இருக்க. அப்ப இந்த 10 பாசுரங்கள் நம்ம இன்னைக்கு அதிகம் முதலே சொன்னேன், இந்த 10 பாசுரங்கள் படிச்சுட்டோம், இதுலயே நம்முடைய பிராரப்த கர்மா எல்லாம் போயிடுதான். அதனால நன்னா நாம ஜபம் பண்ணி ஆடி பாடும். இன்னிலேருந்து டெய்லி 5 நிமிஷம் ஆடணும், இந்த பிராக்டிஸ் பண்ற மாதிரி. சரியா, ஆனந்தமா ஆடுங்க, ராத்திரி படுக்கும் 5 நிமிஷம் ஆடிட்டு படுங்க. இப்படியே நீங்க ஆடிந்துக்க ஆடிந்துக்க ஒரு நாள் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 அந்தரே நங்கனான்னு கண்ணன் வந்துடுவான், திடீர்னு வந்துடுவான். சோக்காமலர் மிகத்துக்கெல்லாம் வந்தான் இல்லையா, வருவான். அதுக்குதான் ஆடி பாட சொல்றது. ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் ஆடிதான் நம்மளும் ஆடுவோம் தெரியுமா, அது பண்ற ஆக்ஷன்லாம் நம்ம பண்ணுவோம். அதான் நம்ம பண்ற ஆக்ஷன்லாம் குழந்தை பண்ணும். நம்ம ஆடி பாடினோம்னா கண்ணு குஷியே ஆட ஆரம்பிச்சிருவான். பாண்டரங்கள்லாம் அப்படி ஆடிண்டே இருப்பான், பாங்கே பிஹாரி அப்படியே கைதுக்கு ஆடிண்டே இருப்பான். அந்த பாங்கே பிஹாரி கோவில்ல நம்ம கோபமா வரும், ஒரு இடத்த நின்னா ஒழுங்கா சுவாமி பார்க்கணும், ஆடிண்டே இருக்காளே அப்படின்னு. நம்மள அவ கூட ஆடினாதான் சுவாமி நீங்க ஒழுங்கா பார்க்க முடியும், நீங்க நின்னா பார்க்க முடியாது பாங்கே பிஹாரி. அவ அப்படி ஆடுறா நீங்க இப்படி போகணும், அப்பதான் அந்த கேப்புல நீங்க சுவாமியை பார்க்கலாம். நீங்க நின்றே இருந்தாலும் மறைச்சுட்டே இருப்பான். இப்படி இப்படி ஆடிண்டே இருந்தோம்னா தானாகவே பகவத் தரிசனம் கிடைக்கும். ஆடி பாடும் பொழுது தானாகவே நம்முடைய வினைகள்லாம் ஆட்டம் கண்டு போயிடும், நம்முடைய பிரச்சனைகள்லாம் ஆட்டம் கண்டு போயிடும், நம்முடைய விதியெல்லாம் ஆட்டம் கண்டு போயிடும். நம்ம அண்ணா பஜனை பாடி ஆடி பாடினு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆடி பாடுறத பார்த்து யம தர்மராஜனும் ஆட ஆரம்பிச்சிருவார். எமக்குங்கிற நம்ம ஒரு பாச கயிறு போட்டு இழுக்கலாம் இருந்தா வச்சுக்கோங்களேன், அவளும் ஆடி பாட ஆரம்பிச்சிருவா, மறந்து போயிடுவா. அந்த டைம்குள்ள நம்ம உசுர் எடுக்கலன்னா திருப்பி எடுக்க முடியாது, ஒரு டைம் லிமிட் உண்டு. இவ்வளவுதான் கேரண்டி பீரியட்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளவு நேரம் தான், அதுக்கு மேல அதுக்கு வேல்யூ கிடையாது, லாஸ்ட் டேட் அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த நிமிஷத்துல உசுர் எடுக்கலன்னா போச்சு, அவள் எடுக்க முடியாதபோது ஆயிடும். அப்ப தானாகவே பரமபதமாகிய வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு புஷ்பக விமானம் வந்து, பாகவதத்துல இந்த பக்தி மகாத்மியம் சொல்லுவோம், ஸ்கந்த புராணம் பத்ம புராணம் இதெல்லாம் அது அழகா இந்த பாகவத மகாத்மியத்தை சொல்லுவார்கள். கோகர்ண சரித்திரம் எல்லாம் சொல்லிட்டு சனகாதி முனிவர்கள் இதை வர்ணிப்பா. அப்ப திடீர்னு நல்லா பஜனை சப்தம் எல்லாம் கேட்கும், நல்லா ஜாலரெல்லாம் கட்டிட்டு வராங்களான்னு பார்த்தா ஹரி எல்லாரும் ஆடிண்டே வராளாம். அந்த பாகவதத்துல பாகவதத்துல ஜோரா ஆடிண்டே வந்து எல்லாரையும் வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போறா அப்படின்னு காண கிடைக்க. அதனால பகவான நினைச்சு ஆடி பாடுறது பரம பாக்யம். இன்னிலேருந்து ஆடணும் பாடணும், துக்கம் வந்துட்டு ஆடுங்க. இந்த இஸ்கான்கார ஆட்டம் ஆடுவா, ஹரே ராமா அப்படின்னு ஆடுவா. அந்த ஃபாரினர்ஸ் ஆடுற ரொம்ப அழகா இருக்கும், இந்தியாக்காரில் விட்டுடுங்க ஆடுற ஒரு வெஸ்டர்னைஸ்டா ஆடுவா, ரொம்ப அழகா இருக்கும். 1970s பாருங்க ஹிப்பி எல்லாம் உண்டு, இஸ்கான் ஆரம்பமே ஹிப்பிஸ் தான். அவளுக்கு இந்த சப்ளாக்கெல்லாம் போட வராது, அவரு கால் இப்படி வைப்பா, அது கை இப்படி வைப்பா, அப்படி ஒரு ரவுண்ட் அடிப்பா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படி தலையெல்லாம் அப்படி ஆட்டுவான். ரொம்ப அழகா இருக்கும். நான் உகாண்டால பாத்திருக்கேன், உகாண்டால இஸ்கான் நான் போயிருக்கேன். எல்லாம் நீக்ரோஸ் பந்தகத்தெல்லாம் கட்டிட்டு கோபி சந்திட்டு அவள் ஆடுவா, ஹரே ராமா. தானே வெஸ்டர்ன் ஸ்டைல தான் ஆடுவா, அவளுக்கு கரெக்டா நம்மளுடைய ஆட்டம் வராது. ஆனாலும் அந்த அனுபவம் அவளுக்கு அப்படி ஒரு அனுபவம். அப்ப பிரச்சனை வந்துருத்தா, கவலை வந்துருத்தா, அதை நினைச்சு அதில் அப்படியே நொந்து போகாதீங்க. பகவன் நாமத்தை சொல்லி ஆடி பாடும். பிரச்சனை வந்துட்டா இதை மூளையில போட்டு இப்படி 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 இப்படின்னு போட்டு கசக்கி பிழியாம நல்லா வேர்த்து விறுவிறுக்க நல்லா ஆடுங்க. தீராத்துக்காரை கத்தினாலும் பரவாயில்ல, நல்லா குதிச்சு குதிச்சு ஆடுங்க. அதான் ஆழ்வார் 10 பாசம் அழுதான், எழுந்து நட்டமிட்டு எழுந்து பாடி ஆடி தம்மால் கருமமென்னு அப்படின்னு சார். இப்ப எவ்வளவு நீங்க ஆடலைன்னா என்ன கருமா பண்ணி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சரியா, அதனால நன்னா ஆடி பாடி பஜனை பண்ணணும், இதத்தான் ஆழ்வார் சொல்றார். சோ இங்கிலேருந்து காத்திரி 5 நிமிஷம் ஆடணும், காத்தால எழுந்து 5 நிமிஷம் ஆடுங்க. பெரிய காலமுறை எழுந்துட்டு 5 நிமிஷம் அப்படியே பகவான் சுத்தி கோலாட்டம் ஆடுங்க. கோலாட்டம்னா கையை தட்டிட்டு ஆடுங்க. உங்க கிருஷ்ணன், உங்க உரிமை, உங்க பக்தி, உங்க ஆனந்தம். நம்ம காத்தால அப்படி ஆன உடம்பே நம்ம ஃப்ரெஷ் ஆயிடும். நிஜமா வெள்ளாறு வெக்கமா இருக்க பாத்ரூம்ல போய் ஆடிட்டு வாங்க. பாத்ரூம் போய் அழற வேணும், எத்தனை தடவை பாத்ரூம் போய் அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சுண்டு மூஞ்சி அலமிட்டு வந்தே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் பண்றதா இது என்ன, வீட்டுக்கு வீடு ஆசைப்படி குழந்தை அப்பா அம்மா திட்டினாலும் பாத்ரூம்ல அழுவும், பெரியவா அவ புரிஞ்சுக்கலன்னு அழுவேன். அழகும் அழகத்துக்கு வசதை உண்டா நமக்கு, இதுக்குதான் வசதியே கிடையாது. ட்ரெயின்ல கார்னர் சீட்ல கிடைக்கலன்னு சொல்லி அழகாலாம் உண்டு பாத்துருக்கேன். துக்கம் நெஞ்சு அடைக்கும், கண்கள்லேயே கண்ணி வெட்டி பார்க்கும். அவ்வளவு நேரம் தேவடி காத்துட்டு இருப்பாங்க, தேவாங்க மாதிரி காத்துட்டே இருப்பா, டக்குன்னு பக்கத்துல ஓரத்துல உட்காந்துருவான், ஒன்னும் சொல்ல முடியாது. ஏ துக்கம் நெஞ்சு அடைக்கும் பாருங்க. அட்லீஸ்ட் 2 ஸ்டேஷன் தானே, நமக்கு 2 ஸ்டேஷன் வந்துட போறது, இருந்தாலும் மூன்றாவது உட்கார்ந்த ஒரு தீபா வரைக்கும் மாது உட்கார்ந்து வரலாம் வேண்டும் இல்ல, அந்த ஒரு ஸ்டேஷனுக்கு உட்காரலாமே. ஏன்னா இவனு சிக்னல் அப்பதான் தீபாவில தானே போடுவான், முன்னாடியே போட்டாலும் பரவாயில்ல. அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டோன்னு அது கூட கெட்டு போயிடும், அழுகி வரதில்ல. அந்த மாதிரிதான் அழுத்துக்கு ஒண்ணும் இல்ல. ஆனந்தமா பகவான நினைச்சுண்டு ஆடுங்க, ஆடுங்க. பிரகலாதன் என்ன ஆடி பாடினான்னு காண கிடைக்கிறது, பாகவதம் கூட குழந்தைகள்லாம் ஆடி பாடினான் காண கிடைக்கிறது. அப்ப டெய்லி பகவான் நினைச்சு ஆடுங்க. முதல்ல கொஞ்சம் வெக்கமா இருக்கும், அப்புறம் ஜாலியா இருக்கும், அப்புறம் பழகி போயிடும், அப்புறம் அப்பப்ப ஆட வரும். தானா நிறைய கிரகங்கள்ல நான் பார்த்திருக்கேன், அவாதி போனா நம்மள ஆட வச்சிருவா, ரொம்ப அழகா இருக்கும். அவ போனாலே வாங்க ஆடலாம் குருஜின்னுடுவா, அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் பதிலே ரிப்ளையே கொடுக்க முடியாது வாக்கிட்ட எல்லாம். அப்ப அந்த ஆட்டம் பாட்டம் பகவன் நாம சங்கீர்த்தனம் இது போதும், மற்றபடி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆழ்வார் சொல்றது இவ்வளவு கிருபை பண்ற பெருமாள் இருக்கான், நீ ஜாலியா ஆடி பாட வேண்டியதுதானே. இந்த குழந்தைகள்லாம் எப்போதான் ஆட்டம், ஒரு துள்ளல் இருக்கும் தெரியுமா, இந்த குழந்தைகள் பாருங்க, அது இஷ்டத்துக்கு ஒரு ஆட்டம் ஆடும். ரெடி எங்க வெளில போலான்னு சொல்ற ஒரு டான்ஸ் ஆடும், அதோட பாணியில அதுக்கு ஏதோ ஒன்று ஒரு துள்ளி அப்படின்னு அது ஒரு ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி ஆடுங்க, உங்க நாம சங்கீர்த்தனம், உங்க கிருஷ்ணன், உங்க பக்தி, உங்க வாழ்க்கை, உங்க நேரம், உங்க உரிமை. இல்லை வேற யாரும் ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆழ்வாரே வேற நமக்கு பர்மிஷன் கொடுத்து ஆடு 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 ஆடுன்னு ஒரு வாசகம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கு, ஆடப்படாது, சாப்பிட தட்டில் தாளம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி இல்லை. அதனால ஆடுன்றார் ஆழ்வார், ஆடு, ஆடுறதுக்கான அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான மனுஷ ஜென்மா உனக்கு கொடுத்துருக்கு. இந்த குருவாயூரெல்லாம் பார்க்கலாம், இந்த சுவாமி எடுத்துட்டு ஸ்ரீவேலி, ஸ்ரீ பலி அது கடைசியில் ஸ்ரீவேலி ஆகி ஸ்ரீவேலி ஆயிடுத்து, மலையாளம் படாத பாடுபடுறது ஸ்ரீ பலி. இந்த யானை சும்மா நிற்குமா பார்த்துருக்கல, இப்படி ஆடும், ரொம்ப அழகா இருக்கும். அது இப்படி ஆடும், கொஞ்ச நேரம் இப்படி ஆடும், துதிக்கு இப்படி ஆட்டும், அப்புறம் ஒரு காலத்துக்கு இப்படி இப்படி ஆடும். எதுவுமே அதுல பார்த்தா வால் ஆடின்னு இருக்கும், சரி வால் ஆடுறத கால் ஆடிண்டே இருக்கும், இப்படி ஆடிண்டே இருக்கும். அது எனக்கு அதிசயமா இருக்கும். அது யானையுடைய சுபாவம்ன்றது, அது நீங்க சாதாரண அந்த யானை கொட்டியில போய் பாருங்க, இந்த யானை கொட்டில யானைகள் ஆடிட்டு இருக்கும், அது யானை உடம்புல ஆடும். இது இந்த பக்தியில அப்படி ஆடும், இந்த காதை ஆட்டுறது, அது மெய் மறந்து அப்படி காலை ஆச்சுண்டு வாழை ஆச்சுண்டு, அது இறக்கின மட்டும் ஆட்டமே குறையும். இந்த குருவாயூர் மேல இருக்க வரைக்கும் இது ஆடும். ஏன்டா ஆடுறதுன்னா, இது மேல இருக்கான் பாருங்க, அவன் ஆடுறான். இந்த உன்னி கெட்டன் உண்ணி குட்டன் இருக்கு பாருங்க, அந்த குஞ்சு குருவாயூர்ப்பன், அது ஆடுறதா, அது தலையில இப்படி மஸ்தகத்துல போட்டு இது இப்படி இப்படி ஆடும், இப்படி தலையை ஆட்டிண்டு நீங்க என்ன பாக்கலாம். அந்த கரெக்டா அந்த மெட்டுக்கு ஏத்த மாதிரியே அந்த யானையுடைய ஆட்டம் இருக்கு. எத்தனை பேர் கவனிச்சிருக்கேன், போகும்போது கவனிங்க, அழகா ஆடும். ஏன்டானா தலை மேல இருக்க இந்த பையன் நல்லா குஞ்சு பார்த்து ஜம் ஜம்னு ஆடும், இந்த குஷியில இது தலை இப்படி இப்படி ஆட்டும், அவனுக்கு ஏத்த மாதிரி ஆட்டும், உடம்பு ஆட்டும். அதுதான் சுக்கம். நாமளும் யானை மாதிரி ஆடுவோம், தலை மேல சுவாமி அழிச்சிருந்து ஆடும். சரியா, ராதே கிருஷ்ணா. இப்ப ராதே கிருஷ்ணா சொல்லுவோம், ஏதாவது ஆடிண்டே வந்து சுவாமிக்கு பூ போகணும், சும்மா அவ்வளோ சொல்லு, ப்ராக்டிக்கலா பண்றலாம் எனக்கு தெரிய வேண்டாமா, நான் பாடி சொன்ன கதையை கேட்டு ஆஹா எப்பயும் போல பிரசாதம் விடுவா வாங்கி சாத்திக்கு போலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன, இப்ப புஷ்பம் கொண்டு வந்து எல்லாரும் சுவாமிக்கு ஆடிண்டே வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும். சரியா, ராதே கிருஷ்ணா, எப்படி தோன்றது அவ்வளோ, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஆ மாமா நம்ம மொபைல் வேண்டாம், அந்த மொபைல் வேண்டாம், வீடியோ எடு, உன் மொபைல் எடு பரவாயில்ல, உன் மொபைல்ல வீடியோ எடு. ஆ ஜோர்
Bye.
பண்ணுறோம்.
ஹரே கிருஷ்ணா
Krishna, 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 Krish Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.